إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله العظيم கணேஷ்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு தஆலா எங்களை மனிதனாக படைத்து ஆண்கள் பெண்கள் என இரு பாலார்களை அல்லாஹ் படைத்து கணவனுக்கு மனைவி நிம்மதிக்காக சந்ததிகள் பெருகி உள்ளத்தில் குளிர்ச்சி ஏற்படுவதற்காக பிள்ளைகளை சந்ததிகளை அல்லாஹு தஆலா நிஅமத்தாக தந்திருக்கிறார். கணவனுக்கு மனைவி என்பது இந்த உலகத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு செய்தி அல்ல. சொர்க்கத்திலிருந்தே குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்து விட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு துணையாக அல்லாஹ் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்து கொடுத்தார். திருமணம் சொர்க்கத்தில் நடந்து முடிஞ்சு பிறகுதான் உலகத்திலே நடந்தது. மீண்டும் இந்த குடும்ப வாழ்க்கை சுவர்க்கத்திலே இன்ஷா அல்லாஹ் தொடரும். وَزَوَّجْنَاهُمْ بِحُورِ النَّعِيمِ அவர்களுக்கு நாம் ஹூர் அல்-ஐன் பெண்களை திருமணம் செய்து கொடுத்தோம். அல்லாஹ் சொல்கிறார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பல திருமணங்கள் சொர்க்கத்தில் நடைபெற இருக்கிறது. குடும்பம், இன்றைக்கு நாங்க மனைவி மக்களோடு இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். உங்களுக்கு மனைவிமார்களை நாம் அமைத்து தந்த நோக்கம் என்ன? லிதஸ்குனு இலைஹா, உங்களுக்கு அவர்களின் பால் நீங்கள் ஒதுங்குகின்ற போது மனநிம்மதி ஏற்பட வேண்டும். ஒரு நிம்மதி, 4 வருடங்கள் வெளிநாட்டிலே காலத்தை கழிக்கின்றவர் நாளை எனது ஊருக்கு போகிறேன், எனது மனைவியை பார்க்கப் போகிறேன் என்று சொல்லும்போது அவருடைய சந்தோஷத்தை யாராலும் அளவிட முடியாது. மனைவிட்ட போரண்டு சொல்லும் போதே ஒரு சந்தோஷம். கொழும்புல இருக்கிறார், சனிக்கிழமை அந்தியில ஒரு கிழமைக்கு பின்னால வீட்டுக்கு பஸ் ஏறுறார். அவருடைய முகத்தில் இருக்கிற சந்தோஷம், இதை ஒவ்வொருவரும் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். வீடு, பிள்ளை குட்டி, மனைவி மக்கள் இவர்களின் பால் நாம் திரும்புகின்ற போது எங்களை அறியாமல் ஏற்படுகின்ற அந்த மன மகிழ்வு, உள்ளத்திலே கடும் குளிர்ச்சி, அல்லாஹ் அதுக்குத்தான் படைத்திருக்கிறார். லிதஸ்குனு இலைஹா, உங்களுக்கு உள்ளத்துக்கு நிம்மதி இருக்குது. எப்ப இந்த நிம்மதி உண்டாகும் என்று சொன்னா, ஒரு இஸ்லாமிய குடும்பமாக இவர்கள் வாழுகின்ற போது மட்டும்தான். இஸ்லாமிய சூழலை அமைக்காத குடும்பங்களில் நிச்சயமாக நிம்மதியை பார்க்க முடியாது. ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துன்யா குல்லுஹா மதா, உலகத்தில் உள்ள எல்லாமே உங்களுக்கு இன்பம் தரக்கூடிய சொத்துக்கள் தான். உலகத்தில் உள்ள எல்லாம் உங்களுக்கு இன்பத்தை தருகுது. அதுல ஒன்று உதாரணத்துக்கு சார், இது ஒரு மதா, உங்களுக்கு ஒரு சின்ன இன்பத்தை தருகிறது. அதுக்கு கீழே உட்கார்ந்தீங்கன்னா உங்களுக்கு வேர்க்காது. கதிரை நின்று கொண்டிருக்கிறீங்க, கால் கடுக்கிறது. ரெண்டு மணித்தியால நிலைக்கு பின்னால் ஒரு கதிரை கிடைக்கும் போது அதுல உட்கார்ந்தா உங்களுக்கு கிடைக்கிற நிம்மதி அப்பாடா, ஒரு சந்தோஷம். கட்டில் கிடைக்கிறது தூங்குவதற்காக, அதிலே உங்களுக்கு ஒரு இன்பத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். எதிலும் இன்பத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கைரு மதாஇஹா அல் மர்அத்து ஸாலிஹா, உலகம் எல்லா வஸ்துக்களும் உங்களுக்கு இன்பத்தை தந்து கொண்டிருக்கின்றன, ஆனால் இன்பம் பெறும் சொத்துக்களில் மிகச்சிறந்தது சாலிஹான மனைவி. சும்மா பொம்பளன்னு சொல்லல, பெண்களிடத்திலே இன்பம் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சாலிஹான மனைவியிடத்திலே தான் உங்களுக்கு இன்பம் இருக்கிறது. அது ஒரு அலாதியான இன்பம். சும்மா பொம்பளைங்கிறதுக்கு கல்யாணம் முடிக்கவும் கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க பொன் பார்க்கும் போது யார பார்க்கணும், அழகிகளை அழகை நோக்கமாக கொண்டு மட்டும் பார்க்காதீர்கள், அழகுக்காக மட்டும் திருமணம் செய்யாதீர்கள். அந்த அழகு இன்று உங்களை கவர்ந்தது, நாளை இன்னொரு ஆணை கவரும். உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாத, தக்குவா இல்லாத, அழகை மட்டும் நோக்கமாக கொண்டு வாழுகின்ற பெண்களிடத்திலே நிம்மதியை ஒரு போதும் பார்க்க மாட்டீர்கள். இன்று இந்த அழகை கண்டு மயங்கிய நீங்கள், நாளை இன்னும் நாலு ஆடவர்கள் கவரப்படுவார்கள். எனவே தக்குவாவுக்காக முடிங்க, அழகுக்காக மட்டும் முடிக்காதீங்க. பணத்துக்காக மட்டும் ஒரு பெண்ணை திருமணம் செய்யாதீர்கள். அந்த பணம் நாளை உங்களை வறுமையில் கொண்டு போய் சேரும். கல்யாணம் என்பது, குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு இபாதத், ஒரு இபாதத். அந்த இபாதத்தை இஹ்லாஸோடு செய்ய வேண்டும். உலக நோக்கங்கள் அதில் கலக்கக்கூடாது. அழகை மட்டும் நோக்கமாக கொள்ளாதீர்கள், பணத்தை மட்டும் நோக்கமாக கொள்ளாதீர்கள், உயர்ந்த குடும்பம் என்பதை மட்டும் நோக்கமாக கொள்ளாதீர்கள். சொன்னாங்க, கருப்பியா இருந்தாலும் பரவாயில்லை, படைச்சவனுடைய அச்சமுள்ள பெண்ணை மனைவியாக ஆக்கிக்கொள், நீ வெற்றி அடைவாய். நிம்மதிக்கிறது இஸ்லாத்தில் தான், வேறு எங்கும் நிம்மதி கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, குடும்ப வாழ்க்கைய அல்லாஹ் ஆரம்பிக்க சொல்லி இருக்கிறான் இஸ்லாத்தை மையமாக கொண்டதாகத்தான். திருமண வாழ்க்கை ரசூலுல்லாவுடைய பதுவாவும் இருக்குது. கல்யாணம் முடிக்கிறவங்களுக்கு ரசூலுல்லாவுடைய பதுவாவும் இருக்குது, ரசூலுல்லாவுடைய துவாவும் இருக்குது. பணத்துக்காக நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் கூடிய விரைவில் பரம ஏழையாக மாறுவீர்கள். கல்யாண நேரமே பதுவா. அழகுக்காக நீங்கள் திருமணம் செய்தால் அந்த அழகு உங்களை பிறகு ஒரு நாள் கவலையில், சிக்கலில் ஆழ்த்தும். அங்கே பதுவா. குடும்ப வம்சத்துக்காக, கண்ணியத்துக்காக நீங்கள் திருமணம் செய்தால் காலப்போக்கிலே மிக வேகமாக கேவலத்தை சந்திப்பீர்கள். ஆனா சொன்னாங்க, யாரு ஒரு பெண்ணுடைய தீனுக்காக, தக்குவாவுக்காக, உள்ளச்சத்துக்காக, அவளுடைய பக்குவத்துக்காக, அவளுடைய பேணுதலுக்காக யார் ஒருத்தியை தனது மனைவியாக தெரிவு செய்து கொள்கிறார்களோ, அங்கே ரசூலுல்லாஹ் துஆவுடைய வாசலை திறந்தார்கள். பாரக்கல்லாஹு லஹு ஃபீஹா வ பாரக்கல்லாஹு லஹா ஃபீஹி, இவரிலே அவளுக்கு பரக்கத் செய்வானாக, அவளிலே இவருக்கு பரக்கத் செய்வானாக. உங்களோட கல்யாணத்துல ரசூலுல்லாஹ்வுடைய துஆ பரக்கத் இருக்குதா, செக் பண்ணிக்கொள்ளும். இதுதான் திருமணம். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுக்கு பொன் பார்க்க போனாங்க அவங்களோட மாமி. அவங்களோட மாமி அவங்களுக்கு பொன் பார்க்க போன, ஒரு தாத்தாவையும் தங்கச்சியையும் ஒரு வீட்டில இருந்து பார்த்துட்டு வந்தார். தங்கச்சி கொஞ்சம் அழகு, தாத்தா அவட ஒரு கண் ஒரு மாதிரி. பொண்ணை பார்த்துட்டு வந்து அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்துல அவங்களோட மாமி சொல்றாங்க, தாத்தா ஒன்றும் இருந்த தங்கச்ச ஒன்றும் இருந்த, நான் உனக்கு தங்கச்ச முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன். ஏ தாத்தா இல்ல அவளோட கண் கொஞ்சம் ஒரு மாதிரி மாறு கண். கேட்டாங்க மாமி, ரெண்டு பேர்லையும் யார்கிட்ட மார்க்க அறிவும் அல்லாத அச்சமும் கூட இருக்குதுன்னு கேட்டாங்க. அவ சொன்னா அதுண்டா தாத்தாட்டதான் நிக்குது, அவ கொஞ்சம் மார்க்க அறிவும் அல்லாட தக்குவாவும் கொஞ்சம் கூட இருக்கிற அவட்ட. சொன்னாங்க மாமி, தாத்தாவை இந்த மனைவியாக முடிவு பண்ணுங்க. அப்ப கேட்டாங்க ஏன் தகச்சிருக்கும் போது, ஒரு அழகான தகச்சிருக்கும் போது தாத்தாவை முடிவு பண்ணினீங்க? சொன்னாங்க ஒரு பொம்பளை என்று வரும்போது பெண்ணுக்கு உரிய அவ்வளவு விஷயங்களும் எல்லா பொம்பளைகிட்டையும் இருக்கும், ஆனால் அறிவும் ஒழுக்கமும் தக்குவாவும் ஈமானும் எல்லா பொம்பளைகிட்டையும் இருக்காது. பொம்பளைன்றது எல்லாரும் பொம்பளை, தாத்தாவும் பொம்பளை, தங்கச்சியும் பொம்பளை. பொம்பளைங்கிறதுக்காக நான் கல்யாணம் முடிக்கல, அவரிடத்துல இருக்கிற தக்குவாவுக்காக, அவரிடத்துல இருக்கிற மார்க்க அறிவுக்காகத்தான் நான் முடிக்கிறேன். இந்த ஒரு அழகான விளக்கம் சொன்னார். நாங்க குடும்ப வாழ்க்கை வரும்போது என்னோட அஸ்திவாரம் பவுண்டேஷன் மிச்சம் முக்கியமாய்க்கும். இந்த ஒரு தக்குவா உள்ள ஒரு பெண்ணுக்குத்தான் ஒரு சாலிகான சந்ததிய எங்களுக்கு உருவாக்கி. சும்மா இல்லையே, அது ஒரு ஃபேக்டரி மாதிரி, அது ஒரு மெஷின் மாதிரி. இனி குழந்தைகள் உருவாகும், ஒரு சமூகம் உருவாகும், ஒரு ஊர் பிறக்கும், ஒரு ஊர் பிறக்கும். அந்த ஹவ்வா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி ஹவ்வா, அவ ஒரு தனி பொம்பளை. இன்னைக்கு ஒரு உலகம் அவக்குள்ள, ஒரு உலகம் இன்னைக்கு. இத மாதிரிதான் நாங்க எங்கட இந்திரியத்தை வைக்கிறதுக்கு ஒரு பொருத்தமான இடத்தை பார்த்துக் கொள்ளுமாறு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். வஸாலி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களிடத்துல ஒரு பொம்பளை அவட மகனை கூட்டிக் கொண்டு வந்து சொன்னா, இமாம் அவர்களே இந்த மகனுக்கு புத்தி சொல்லுங்கோ. சரியான களவு எடுக்கிறார், களவு எடுக்கிறார், புத்தி சொல்லும், புத்தி சொன்னாங்க. கொஞ்ச நாள் களவெடுக்காம இருந்தான், மீண்டும் தொடங்கிட்டான், திருப்பி கூட்டிட்டு வந்தான். வந்து சொன்னா இவனுக்கு புத்தி சொல்லுங்கோ. அவங்க மகனுக்கு புத்தி சொல்றத விட்டுட்டு அந்த பெண்ணிடத்துல கேட்டாங்க, பெண்ணே உனக்கு எப்பயாவது களவெடுத்த பழக்கங்கள் இருக்குதா, களவெடுத்த பழக்கம் உனக்கிட்ட இருக்குதான்னு கேட்டாங்க. அவ சொன்ன இல்ல, அந்த பழக்கம் எனக்கிட்ட இல்ல. நல்லா யோசிச்சு பார், ஒரு சின்ன புள்ள களவெடுக்கிறந்தா எங்கேயோ ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்யும். நீ நல்லா யோசிச்சு பார். அவ நல்லா யோசிச்சுட்டு சொன்னா, எனக்கு ஒரு செய்தி நினைவு வருகுது, நான் வாலிப காலத்துல என் பக்கத்துக்கு போயிருந்தேன், அவங்கட சமையல் அறையில ஒரு அழகான ஒரு டீ கப் இருந்துச்சு, டீ குடிக்கிற ஒரு அழகான கப் கோப்பையோடு. நான் எனக்கு அது கவர்ச்சியா இருந்துச்சு, அதை எடுத்து என் முந்தானையில மறைச்சி செருகிட்டு நான் வந்து சேர்ந்துட்டேன். இப்படி ஒரு வேலை மட்டும்தான் செஞ்சேன், ஒரு கோப்பையை களவெடுத்திருக்கிறேன் என் வாலிப காலத்துல. அவங்க சொன்னாங்க, இனி பிள்ளைக்கு புத்தி சொல்லி வேலை இல்ல, உம்மட ரத்தத்துல களவெடுக்கிற பழக்கம் கலந்திருக்குது, உம்மக்கு கள்ள புத்திக்குது. இனி உம்மட ரத்தம் தானே புள்ள, புள்ளையும் கல்லினாக மாறிவிட்டார். எங்க தாக்கம் என்று பாருங்க. இதுக்குத்தான் மனைவிமார்கள் சாலிகானவர்களாக இருக்கும். அவங்களுக்கிட்ட கெட்ட பழக்கங்கள் ஈந்தா நாளைக்கு எங்களுக்கு பிறக்க போற புள்ளைகளும் கெட்டவனா மாறுவாங்க. இன்னைக்கு பெண்கள்ட இரவு பகல் எங்க கழியுதுன்னு பாருங்க, எங்க வீடுகள்ல எங்க கழியுது. ரமலான் வந்ததுக்கு ஒவ்வொரு ஆண்களும் யோசிச்சு பாருங்கோ, ஏண்ட மனைவி ரமலான்ல ஒரு 30 ஜுசுவையாவது ஓதி முடித்தாளா? உங்களுக்கு தெரியுமா? இருந்தா கொஞ்சம் கைதி காட்டும். எனக்கு தெரிஞ்சதுக்கு ஏண்ட வயிறு, எனக்கு தெரிஞ்சதுக்கு ஒரு 30 ஜுசு ஓதி முடிச்சா கொஞ்சம் இருந்தா கொஞ்சம் கைதி காட்டும். சந்தோஷமான விஷயம், ஒரு மகிழ்ச்சியான விஷயம். எனக்கு தெரியும் ஏண்ட வயிறு, மஷா அல்லாஹ் பரக்கச்சியா. ஏண்ட மனைவி ரமலான்ல ஒரு 30 ஜுசுவ ஓதி முடிச்சுட்டா. ஏண்ட மகள் ஏண்ட கண்காணிப்பின் கீழே இருக்கிறா, 30 ஜுசு குர்ஆன ஓதி முடிச்சுட்டா. ஏண்ட மகன் ஏண்ட கண்காணிப்பின் கீழே இருக்கிறார், அவர் ஒரு 30 ஜுசு குர்ஆன ஓதி முடிச்சுட்டார். நான் குடும்ப தலைவன், முன்மாதிரியாய் வாழ வேண்டியவன், நான் ஒரு 30 ஜுசு குர்ஆன ரமலான்ல ஓதி முடிச்சேன். இருந்தா சொல்லுவோம், நான் ரமலான்ல ஒரு குர்ஆன முடிச்சுக்கிறேன். அல்லாஹ் பரக்கத் செய்யும், அல்லாஹ் பரக்கத் செய்யும், அல்லாஹ் ரஹ்மத் செய்யும், அல்லாஹ் கபூல் செய்யும். மாஷா அல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, குடும்பம் என்கிறது இதுதான். வாப்பா வேலை சோழியிலிருந்து வீட்டுக்கு வந்த பிறகு நீங்க தூங்குற நேரம் குர்ஆன ஓதுனும், நீங்க ஓதுற குர்ஆன் சத்தத்துல உங்களோட புள்ளகளுக்கு தூக்கம் போகணும், தூக்கம் போகும். நீங்க ஓதுற குர்ஆன் சத்தத்துல தான் உங்களோட புள்ளகள் தூங்கணும். இஸ்லாமிய ஒரு சாலிஹான குடும்பத்தை உருவாக்க நினைச்சா இதை ஃபாலோ பண்ணும், ஃபாலோ பண்ணும். நான் ஓதுற தபாரக்கல்லதிய என்ன புள்ளகள் கேட்டு தூங்கும், நான் ஓதுற வாக்கியாவ என்ன புள்ளகள் கேட்டு அவங்களுக்கு தூக்கம் போகும், நான் ஓதுற சூரத்துர் ரஹ்மான் என்ன புள்ளகளோட காதுல கேட்கணும், வாப்பா ஓதுறது புள்ளகளுக்கு கேட்கணும். பழக்கமீக்குதா, பழக்கமீக்குதா? கண்ணியத்துக்குரியவர்களே, வாழ்க்கையை மாற்றுவோம். துனியாக்காக வாழ்ந்தது போதும், துனியா துனியாண்டு அலைஞ்சது போதும். எங்களுக்கு ஒரு பொறுப்பு, மனைவி மக்கள் ஈக்கிறார், கூட்டம் குடும்பம் ஈக்கிறார், கண்ணை மூடிடுவோம் திடீர்னு. எங்களோட புள்ள குட்டிகள் ஒரு நல் வழியை காட்டிட்டு நாங்க பௌத்தாகும். அதுக்கு முதலாவது வாப்பா எனக்கிட்ட குர்ஆன் ஓதுற பழக்கம் முதலாவது வரணும். நானே குர்ஆன் ஓதுறல்லண்டா, எங்க பொஞ்சாதி குர்ஆன் ஓதுவா? எங்க எங்கட பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓதுற உணர்வு பிறக்கும்? எங்கள்கிட்ட பக்குவமிக்கும். ஹதீஸ்ல வந்திக்குது, நீங்க பத்தினிகளாக வாழுங்க. குர்ஆன் சொல்லுது நீங்க பத்தினிகளாக வாழுங்க. அப்ப உங்களோட மனைவி மாறும் பத்தினிகளாக மாறுவாங்க. எங்கட பொஞ்சாதிக்கு பேரிதல் வாரதால நான் எந்த கண்ணை பாதுகாப்போம். நான் ரோட்ல இருக்கிறேன், நான் பஜார்ல இருக்கிறேன், நான் பொம்புல பாக்குற பழக்கம் எனக்கிட்ட இல்ல, குட்டி பாக்குற பழக்கம் எனக்கிட்ட இல்ல, பொட்டை பாக்குற பழக்கம் எனக்கிட்ட இல்ல. பெண்கள் வரும்போது முடிஞ்ச அளவு நான் என் பார்வையை தாழ்த்தி கொள்றேன். பெண்களோட பேசுற பழக்கம் எனக்கிட்ட குறவு, டெலிபோன்ல பேசுற பழக்கம் எனக்கிட்ட குறவு. பெண்கள விஷயமா நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் நிற்கிறேன், நான் மிச்சம் கவனம். பெண்களை நான் ஏறெடுத்தும் பார்க்கறதில்லை. மாஷா அல்லாஹ், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களோட மனைவி மாறும், உங்களுக்கு ஏத்த மாதிரி மாறுவாங்க. உங்களோட பேணுதல் பஜார்ல உள்ள உங்களோட பேணுதல், உங்களோட மனைவி வீட்டுல பேணுதல் கொள்ளுவாங்க. எப்படி எந்த அளவுக்கு? குர்ஆனுடைய வழிமுறை என்ன? ஈமான் கொண்டவர்களே, அந்நிய பெண்களை காணும் போது பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். பார்வையை தாழ்த்தட்டா குடும்பத்துக்கு சொல்லுது இஸ்லாம். அந்நிய பொம்பளை வந்தா நீங்க பார்க்கவா, கீழே பாருங்க, பார்க்கிறோமா? பழக்கம் நீங்கதா? தரையிலும் கூடாது, திரையிலும் கூடாது. தரையிலையும் பார்க்கப்படாது பொம்பளை, திரையிலையும் பார்க்கப்படாது. எங்கள்கிட்ட பொம்பளை பார்க்கிற பழக்கம் வந்தா ஹதீஸ் சொல்லுது, உங்களோட மனைவியும் உங்களுக்கு தெரியாம எட்டி எட்டி பார்க்க தொடங்குவா. கண்ணியத்துக்குரியவர்களே, மிச்சம் கவனம் வைக்கும், பார்வ கவனம். ஜுல்ஃபிகார் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க மனைவியோட டிஸ்கஸ் பண்றாங்க. என்ன டிஸ்கஷன்? ஒரு மாசமா எனக்கு இபாதத்துல ருசி இல்லை. வயிற்ற பேசுற பேச்சு நாங்க பேசிட்டு எங்கட வைஃபோட, ஒரு மாசமா இபாதத்துல எனக்கு ருசி இல்லை. மனைவி அவ எப்படிப்பட்ட மனைவி தெரியுமா? சுபஹானல்லாஹ். அவ சொன்னா எனக்கு படுவது என்ன விஷயம் அண்டே. மனைவிண்டா யாரு தெரியுமா? கணவன் இஸ்லாத்துக்கு உதவி செய்யக்கூடிய மனைவி தான் சாலிஹான மனைவி. இம்ராத்துல் துஹீனு அலா தீனி ஜௌஜிஹா, மாப்பிள்ளை தீனுக்கு உதவி ஐக்கோனும் மனைவி. அவத்தான் மனைவி. உங்களோட தொழுகைக்கு உதவியா, உங்களுடைய சேவைக்கு உதவியா, உங்களோட ஈமானுக்கு உதவியா, உங்களோட மனைவி இருந்தா அவத்தான் சாலிஹான மனைவி. அவ சொல்றா எனக்கு படுவது என்னடா, எங்கட பக்கத்தூட்டு பொம்பளை புள்ளி உண்டு, அடிக்கடி எங்கட வீட்டுக்கு வாரு, சின்ன பிள்ளை பெரியவள் ஆவல்ல. இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னுக்கு தான் அந்த புள்ள பெரியவளா மாறினாள், பெரிய மனுஷியாவிட்டா. நான் அத கணக்கு எடுக்கல, வளமைய போல அந்த புள்ள வருகிறது. நீங்க அந்த புள்ளைய தொடுறீங்க, அந்த புள்ளைய பிடிக்கிறீங்க, பாக்குறீங்க, பேசுறீங்க, கொஞ்சறீங்க. நானும் இத பெருசா எடுக்கல. இப்ப ஒரு மாசமா இப்ப கண்டுபிடிச்சிட்டா கணவன் தீனுக்கு மனைவி கொடுக்கிற ஐடியாவை பாரு. மாப்பிள்ளைக்கு ஏத்த பொம்புல, கணவன் கவலைக்கு ஏத்த மனைவி, கணவன் பிரச்சனைய மனைவி சோல்வ் பண்றா. இத்தனை அவருக்கு பிரச்சனை. ஒரு மாசமா வயசு வந்த பொம்பளை புள்ள எங்கட வீட்டுக்குள்ள பிறந்தது, அதை நீங்க பாக்குறீங்க பேசுறீங்க, எனக்கு சொல்ல கிடைக்கல, மறந்துட்டேன். அதுதான் உங்களுக்கு இந்த இபாதத்துல ருசி இல்லாம போக காரணம். எப்படி மனைவி? சுபஹானல்லாஹ். யோசிச்சு பாருங்க, என்னைக்காவது நாங்க இப்படி ஒரு விஷயத்த மனைவியோட மசூரா பண்ணிக்கிறோமா? பண்ணினாலும் இப்படி ஒரு ஆலோசனை எங்களுக்கு கிடைக்குமா? ஒரு வீட்டுல ஒரு விருந்தாளி வந்து சேர்ந்தாரு, மூன்று நாளா நிக்கிறாரு, போற மாதிரி இல்ல, எப்படியாவது அனுப்பணும். கணவன் கொஞ்சம் கோபமா சூட்ட காட்டி அந்த மனைவிக்கு ரெண்டு ஏச்ச போட்டு அடி அடின்னு அடிச்சான். அவ அல தொடங்கிட்டான், அழு அழு அவ அழுகுறான். விருந்தாளி பார்த்தாரு, இது எங்களாலதான் பிரச்சனையும் தெரியாது, நாங்க போயிருவோம். பேக் எடுத்தாரு, தோல்ல மாட்டினாரு, கதவை திறந்து மூடிட்டு போயிட்டாரு. போன பிறகு இந்த கணவன் மனைவியை கூப்பிட்டு, இங்க வாங்க டாலி, நான் உங்களுக்கு அடிக்கணும்னு அடிக்கல, நான் உங்களுக்கு அடிக்கணும்னு அடிக்கல. அவ சொன்னா எனக்கு தெரியாதையும் உங்களை அன்ப பத்தி எனக்கு தெரியாதையும், நானும் அலோனும் உண்டால் இல்ல. அவ சொன்ன நானும் அலோனும் உண்டால் இல்ல. கண்ணியத்துக்குரியவர்களே, ரெண்டு பேரும் அன்பா கதைச்சு தீக்கும் போது கதவை தட்டின கேட்டுச்சு. ரெண்டு பேரும் திறந்து பார்த்தா பேக போந்து உள்ளுக்கு வச்சுட்டு சொன்னாரு, நானும் போகணும் என்று போக இல்ல. இது மனைவிக்கு ஏத்த கணவன், கணவனுக்கு ஏத்த மனைவி. வீட்டுக்குள்ள எங்கட மனைவி மார்ந்த காலம் இரவு பகல் எப்படி கலியுது யோசிச்சு பாரு. எந்த மனைவி 30 ஜூஸ் ஓதினாவா என்று கேட்டா எனக்கு ஒரு அரவாசி பேருக்கு தெரியாம அவ ஓதுதா. எங்கட மனுஷிக்கு மாதிரி குருவானாவது தெரியுமா? அது கூட எத்தனை மாப்பிள்ள மாதிரி தெரியாது. எந்த புள்ள குருவான ஓதிக்குதா பொங்கல புள்ள? அது வாப்பா இன்னும் கேட்டில்ல. வாப்பா குர்ஆன் ஓதுற சத்தத்தை கேட்டு புள்ளகள் தூங்கணும், உம்மா தஹஜ்ஜுதுல எழும்பி குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்டு புள்ளகள் எழும்பணும். இப்படி எந்த குடும்பத்துல நீங்க பாப்பீங்களோ மாஷா அல்லாஹ், சாலிஹான குடும்பமாக அந்த குடும்பம் வீத்தான். இந்த பழக்கம் நீக்கும். அக்குர்ணையில ஒரு ஜனாதா எல்லாம் ரெடி, சந்துக்குள்ள கொண்டு மையத்தை வச்சுட்டான். ஆட்கள் எல்லாம் சேர்ந்து தூக்க பார்க்கும் போது சத்தம் வந்துச்சு, கொஞ்சம் எரிங்க கொஞ்சம் எரிங்க. என்னன்னு பார்த்தா ஒரு ரெண்டு ஹாபிஸ்மார் வந்து ரெண்டு பக்கத்தை குடிச்சாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவசரமா இன்னும் ரெண்டு பேர் வந்து சந்து கூட மத்த பக்கத்தை குடிச்சாங்க. நாலு பேருமா சேர்ந்து தூக்கிட்டு போறாங்க ஊராக்கள உதவியோட. முதலாவது வந்த யாரு? ரெண்டு பேர் ஜனாசாட சொந்த பிள்ளைகள், மகன்மார். ரெண்டு பேரும் ஹாபிஸ் குருவான பாடமாக்கினவன். மத்த ரெண்டு பேரும் யாருண்டா? ஜனாசாட பேரன்மார். ரெண்டு பேரன்மார், நாலு குருவானுக்கு மேல ஜனாசா பள்ளிக்கு வந்துச்சு. ஜனாசாவ நாலு குருவான்கள் சுமந்து கொண்டு வந்தது. தொழுவிச்சு முடிஞ்ச பின்னால நாலு குருவான் சேர்ந்து அந்த மையத்தை கபிரிஸ்தானுக்கு கொண்டு போய் வைக்குது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஆசை, எவ்வளவு ஆசை. எங்கட வாழ்க்கையில எங்க பொம்பளைக்குள்ள குருவான் ஓதுறத்தை வாப்ப எப்ப கேட்டீங்க? மனைவி குருவான் ஓதுறது வாப்ப எப்ப கேட்டீங்க? ஆங்கில பிள்ளைகள் குருவான் ஓத எப்ப உமா வாப்ப கேட்டீங்க? வாப்ப ஓதுற குருவான குடும்பம் எப்ப கேட்டீங்க? அந்த பழக்க வழக்கங்கள் இன்றைக்கு நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு போகும். இதுக்கு மாற்றமா வேற அசிங்கங்கள் வீட்டுக்குள்ள, படம் நாடகம் அதுக்குரிய மாதிரி எல்லா சேனலுமே. முந்தைய ஒரு காலம் இருந்துச்சு ஆண்டனா, அது இந்த சிறிலங்காட முசீபத்து மட்டும்தான். இப்ப வந்து டிஷ் முழு துணியால் உள்ள முசீபத்தும் அழிக்கிறேன். வந்து சிறிலங்காவை தாண்டி போவேலாம். இப்ப முழு துணியால போட்டு வச்சுட்டு படம் நாடகம் பாக்குறா என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த என்டனா வந்து கைய தூக்கிட்டு துணியால ஏதாவது முசீபத் இருந்தா எனக்கு கொஞ்சம் தாண்டு கைய காட்டிட்டு இறக்கி விட்டு. அது என்டனா சிறுலங்காட முசீபத். மத்த பெருசா போட்ட அர்த்தம் என்ன? முழு துணியால எங்கேயாவது முசீபத் இறங்கினா எங்கட வீட்டுக்கும் அதுல ஒரு சேர தந்துடு. என்ன போகுது எங்கட குடும்ப வாழ்க்கை? ரமலான் எங்கிற கணக்கு இல்லை. நோம்பலையும் படமும் நாடகமும் அசிங்கமும் இசையும் மியூசிக்கும். நாங்க எங்க? நாங்க கடையில, நாங்க தொழில, நாங்க விவசாயத்துல. எங்களுக்கு தெரிய வீட்டுல என்ன நடக்குது? ஆனால் ஏண்டவங்கட பொறுப்பு, ஏண்டவங்கட பொறுப்பு. அதுல நடக்கிற அசிங்கங்கள், ஆபாசங்கள், விஷம், சின்ன பிள்ளைகளோட உள்ளத்துல விஷத்தை கலக்கிற அந்த அசிங்கங்களை தான் நாங்க வாங்கி கொண்டு வச்சுக்கிறோம் வீட்டுக்குள்ள. குருவானோதரத்துல இன்பம் இல்ல. ஆனா நானாந்தம் அந்த முசீபத்துகளை போட்டு பார்த்து ரசிக்கிறதுல மிச்சம் கவனம் வைக்கிறோம். ராவைக்கும் இஷாக்கு பின்னாலையும் தூங்குறல, 12 மணி வரைக்கும் அந்த முசீபத்துல தான் எங்களோட வாழ்க்கை கலையும். தூங்க போகும்போது ரசூலுல்லா தூங்க போகும்போது ஒரு துவா ஒன்று வந்துவாங்க. அந்த துவால யா அல்லாஹ், இந்த உடம்ப இப்ப நான் படுக்கையில வைக்கிறேன், இப்ப இந்த ஆத்மா உனக்கிட்ட வரப்போகுது, இந்த ஆத்மா இப்ப உனக்கிட்ட வரப்போகுது, இந்த அம்சத்தனசி, இந்த ஆத்மா உனக்கிட்ட வந்த பின்னால திருப்பி நீ காலையில அனுப்பாட்டி, காலையில இந்த ஆத்மா வந்து எனக்கு தராட்டி, அந்த ஆத்மாக்கு நீ இறக்கம் காட்டி யா அல்லாஹ். காலையில மௌத் அந்த ஆத்மாவை திருப்பி நீ எனக்கு தந்தால் சாலிஹான அடியார்களை பாதுகாக்கிற மாதிரி அந்த ஆத்மாவை பாதுகாத்து. டெய்லி தினமும் இரவையில நடக்கிற ரகசியம் என்ன? என்னையும் உங்களையும் ஆத்மா அல்லாட்ட போகுது. வாரது சந்தேகம், மவுத் ஆகிறது தான் சுவர். ஏதோ அல்லாஹ் இறக்கப்பட்டு காலையில தந்துடுறான். அல்லாட்ட இந்த ஆத்மா போகும்போது பாவம் செஞ்சுட்டு படத்தை பார்த்துட்டு மியூசிக்க பார்த்துட்டு காதல கத்திரிக்காவை பார்த்துட்டு இந்த ரூபம் அல்லாட்ட போகும்டா, பயம் இல்லையா உங்களுக்கு? பயம் இல்லையா? இந்த ரூபம் பாவம் செஞ்சுட்டு போன ரூபம் அல்லா எங்க இறக்கம் காட்டுவான்? ஊடு படம் தியேட்டரா மாறி, ஊடு படம் போலா மாறி. சூரத்து 100 என்ன சொல்லுது? உம்மாவும் அப்பாவும் ரூம்ல இருக்கிற மூணு நேரம், மூணு நேரம், சுபஹுக்கு முந்தின நேரம், சுபஹுக்கு முந்தி உம்மா அப்பா தூங்கிக்கொண்டு எழுந்துற நேரம், மற்றது பகல் நேரத்துல ஓய்வுக்காக ரூமுக்குள்ள ஒதுங்குற நேரம், மற்றது இஷாக்கு பின்னால தாய் தகப்பன் தூங்குற நேரம். இந்த மூன்று நேரத்துல இந்த வயசுக்கு வந்த இந்த விளப்பம் உள்ள சின்ன புள்ளைகள் இருக்கிறாங்களே, விளப்பம் உள்ள சின்ன புள்ளைகள் ரூம் கதவை திறந்துட்டு வரக்கூடாது. அவங்களுக்கு சொல்லி வைக்கணும், மகள் மகள் இப்ப நீங்க பெரிய புள்ளைகள், நீங்க திடீர்னு கதவை திறந்துட்டு வரக்கூடாது. யாரு? உமா பாப்பா ரூம்ல இருக்கக்கூட அஞ்சாறு ஏழு எட்டு வயசு புள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஒழுக்கம். உம்மாவும் பாப்பாவும் ரூம்ல இருக்கும் போது கதவை தட்டி அஸ்ஸலாமு அலைக்கும், நான் உள்ள வரட்டுமா, சரி வாங்க, அந்த அனுமதி கிடைச்ச பின்னாலதான் வரணும். இது குர்ஆன் சொல்லுகின்ற ஒழுக்கம். ஏன் உம்மா வாப்பாட்ட கூட சின்ன புள்ளைகள் காணக்கூடாத அசிங்கங்களை கண்டிடக்கூடாது, நஜீஸ் காட்சிகளை காணக்கூடாது. அரகுற நிர்வாண கோலத்துல பெத்த உம்மா வாப்பாவை கூட புள்ள பார்க்க கூடாது. இது சூரத்து நூறு எங்களுக்கு சொல்லித்தார புத்திமதி. இன்னைக்கு நானும் நீங்களும் எந்த வைஃபும் ஓட வைஃபும் எங்களோட பதினெட்டு வயசு மகள் இருபத்தெட்டு வயசு மகள் இன்றைக்கு நாளை கபருக்கு போற கிழவன் கிழவி சின்ன புள்ள பால் குடிக்குது, நாலு வயசு அஞ்சு வயசு எல்லாம் உட்கார்ந்து சுவிட்ச போட்டதோட போகுது. ஒரு படம் உண்டு, அந்த படம் எங்களை கூட்டிட்டு போகுது எங்க, திடீர்னு அமெரிக்கால வாஷிங்டன்ல இருபத்தி நாலாவது மாடியில ஒரு ரூமுக்குள்ள ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் எப்படி எல்லாம் பார்க்க கூடாதோ அப்படி எல்லாம் நிக்கிறாங்க. ரூமுக்குள்ள போயிட்டோம், நானும் எந்த மனைவி எந்த பொம்பளை பிள்ளை எந்த ஆம்பளை பிள்ளை பால் குடிக்கிறது கிழவன் கிழவி எல்லாம் சேர்ந்து அவங்க ரூமுக்குள்ள செய்யற தப்பு தவறு அறாத்த பார்க்கிறோமே, எங்கட ஈமான் எங்களுக்கு உணர்த்து இல்லையா? நாங்க எப்படி இருக்கிறோம்? நாங்க இதை பார்த்து ஒரு தவற ஏண்ட குடும்பம் பார்க்குதே, ஒரு ஹராத்த ஏண்ட நாலு வயசுக்குள்ள பார்க்குதே, ஏண்ட உம்மா வாப்பா இந்த அசிங்கத்தை பார்த்துட்டு மௌத்தாகிறாங்களே. நான் ஒரு குடும்ப தலைவன், புள்ள குட்டிய நல்லதை காட்டி கொடுக்க வேண்டியவன், ஹராத்த நஜீச அசிங்கத்தை விபச்சாரத்தை அசிங்கத்தை பாவத்தை அறகுற நிர்வாணத்தை நான் காட்டிக் கொண்டிருக்கிறேனே, எனக்கு வெட்கம் இல்லையா? நான் எப்ப யோசிக்கிறேன், எப்ப யோசிக்கிறேன் கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு வெக்கம் இல்லாத ஒரு நிலவன். அவன் அறகுறையா நிற்கிறான், அவன் ஹராத்தில் இருக்கிறான், அவன் பாத்ரூம்ல இருக்கிறான், அவன் ஒரு விபச்சாரியோடு இருக்கிறான், அவங்க கட்டில நிற்கிறாங்க, அசிங்கமா நிற்கிறாங்க, ஆபாசமா நிற்கிறாங்க, விபச்சாரம் பாவம் நடக்குது. இந்த பாவத்தை ஒரு முஸ்லிம் தன் பொஞ்சாதி புள்ள குட்டியோட பார்த்து ரசிக்கிறானே, நீ ஒரு முஸ்லீமா? உங்களுக்கு இன்னும் இஸ்லாம் கிடைக்கலையா? இந்த ஹராத்தை பார்க்கிற அனுமதி உங்களுக்கு எங்கால? எவ்வளவு வாசிக்கும் சில வீடு எந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் நல்ல பலவி. நான் நேர்த்துறை சொன்னது போல ஜாதிக்கேத்த மூடி பொஞ்சாதி கணவன், ஜாதிக்கேத்த மூடி. அது எப்படிண்டா? அவருக்கு தெரியும் எங்கட அவருக்கு எந்த நடிகையிட படம் விருப்பப்பட்டு, அவருக்கு தெரியும் எங்கட நோனாக்கு தெரியும் எங்களுக்கு எந்த நடிகையிட படம் விருப்பம். அந்த நடிகையிட படம் போனா நோனா கூப்பிடுற, எங்கே எங்கே என்ன எந்த அவங்களோட ஆளுட படம் போகுது? சுபஹான் அல்லாஹ், நீ ஒரு முஸ்லீமான பொம்பளையா? ஓண்ட மாப்பிளைய கூப்பிட்டு சொல்றாய், ஓண்ட ஆள் உங்களோட ஆளுட படம் போகுதான். எப்படி போய்த்திக்குது காலம்? தற்கொலை செய்யும், விஷம் குடிச்சிட்டு சாவும், இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு போனா இது கூட பரவாயில்லை. சில மாப்பிள்ள மாறு அவங்களுக்கு தெரியும் எங்கட மனுஷிக்கு எந்த நடிகர்ட படம் விருப்பம். நல்ல நல்ல ரெண்டும் ஒத்து போற, நல்லா பாவத்துல ஹராத்துல ஒத்து போற. இவருக்கு தெரியும் எங்கட அவளுக்கு எந்த நடிகைட படம் நல்ல விருப்பம். அவன் படம் போகல, இப்ப நாங்க கூப்பிடுறேன் மனைவியை கூப்பிடுறேன், வாங்க வாங்க உங்களோட ஆழ்ந்த படம் போகுது, கூட்டி கொடுக்கிறீங்களே, ஹராத்து செய்வீங்களே, மனைவிக்கு சொல்றீங்க ஓண்ட ஆழ்ந்த படம் போகுது பாருன்னு சொல்ல. இன்னைக்கு இத்தனை எங்கட குடும்ப வாழ்க்கை, இத்தன் குடும்ப வாழ்க்கை. வாப்பா ஓதுற குர்ஆன் சத்தத்தை கேட்டு புள்ள குட்டி தூங்க வேண்டிய இந்த வாப்பா, மனைவிய சகஜத்துல எழுப்பி நீ ஓது, ஓண்ட ஓதல் சத்தத்துலதான் நாங்க எழும்போனும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய வாப்பா, எப்படி கழித்துக் கொண்டிருக்கிறோம் வாழ்க்கை? இப்படி இப்படி வளர்ந்து வளர்ந்துதான் நடக்கி வளர்ற எதிர்கால சமூகம் கூட வீணாகி. கல்யாணம் நடக்குது, ஒரு கல்யாணம் நடந்துச்சு, நடந்த அன்று நடந்த ஒரு கிழமை கல்யாணம் நடந்து ஏழு நாள் போனுக்கு அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஒரு மெசேஜ் வந்து யார்கிட்ட, யாரோ முந்தின ஒரு பழக்கம் லோக்கத்தை வந்துச்சு வைங்க, அவ பாத்ரூம்ல வந்த மெசேஜ ஏழு நாள் மட்டும் வாழ்ந்த மாப்பிள்ள வாசிச்சு பார்த்தான். வாசிச்சு பார்த்துட்டு உடனே பேக்ல உடுப்பெல்லாம் போட்டான், எல்லா உடுப்பையும் போட்டு பேக கையில் எடுத்துட்டு நோனா வாரா அஸ்ஸலாமு அலைக்கும், சின்ன அவசரம் நான் பேய்த்து வாரேன். போனான், இன்னைக்கு வரைக்கும் வரல, இன்னைக்கு வரைக்கும் வரல. என்னது பாவம், ஹராத்துல ஹராத்தை பார்த்து பார்த்து வெக்கம் இல்லாத ஒரு சமூகம் இன்றைக்கு உருவான். ஒரு மெசேஜ் வாழ்க்கை வீணாயிச்சு, ஒரு போன் மெசேஜ். என்னுடைய அந்த நிலைமை தான் வீட்டுக்குள்ள, வீட்டுக்குள்ள இந்த அசிங்க வீகு. கண்ணியத்துக்குரியவர்களே, நிலைமைகள் மாறும். எங்கட வீட்டுக்குள்ள ஒரு இஸ்லாமிய சூழல், ஒரு பள்ளி வாசல பாருங்க, இங்க பாட்டு இல்ல, இங்க மியூசிக் இல்ல, இங்க போன்ல கூட மியூசிக் வராது, போன்ல கூட மியூசிக் இல்ல. இங்க எல்லாரும் ஓபன் பண்ணிடுவாங்க, சைலண்ட்ல போட்டுருவாங்க. அப்பையும் ஒன்று ரெண்டு பேருந்த போனால தொழுறவங்களுக்கு முசீபத்து வாரதான், ஒன்று ரெண்டு பேருந்த போனால பிரச்சனைக்கு. சில வயசாளிகள் கூட மியூசிக் ஹராம் என்றதை இன்னும் விளங்கல்ல. வயசாளி ஒரு நாள் லுஹர் தொழுகையில ஒரு பள்ளி வாசல்ல ரெண்டாவது சப்புல ரெண்டாவது ரக்காத்துல அவருக்கு கோல் கொண்டு வருது, ஓ பண்ண மறந்துட்டார். வயசு 67, டெனிம் அடிச்சுக்கிறார், 67 வயசு. இன்றைக்கு நாளை கபரு கூப்பிடு, அவருடைய போன் லுஹர் தொழுகையில ரெண்டாவது ரக்காத்துல அந்த ரிங் டோன் என்ன தெரியுமா? கொளவெறி கொளவெறி. 67 வயசு எங்க போகுது? இன்னும் மியூசிக் ஹராம் என்று இந்த 67 வயசு அப்பக்கு தெரியாதே. எப்படி புள்ள குட்டியை வளர்க்கிறதாக, எவ்வளவு முன்மாதிரி உள்ள ஒரு குடும்ப தலைவர்களாக நான் நீங்க இருக்கோம். கணேஷ்குரியவர்களே, எனவே குடும்பம் இது மிக முக்கியமான ஒன்று. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தந்த பொறுப்பு தான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களோட மனைவி, உங்களோட சகோதரி, உங்களோட பொம்பளை புள்ள, உங்களோட உம்மா நரகத்திலிருந்து காப்பாத்திக் கொள்ளுங்கோ, நரகத்திலிருந்து காப்பாத்திக் கொள்ளுங்க. அல்லாஹ் கட்டளை எந்த அளவு நாங்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். எனவேதான் குடும்ப தலைவர்கள் இந்த விஷயத்துல கவனம் செலுத்துவோம். வீட்டுக்குள்ள அந்நிய ஆம்பளைகளிட புழக்கத்தை நாங்க அனுமதிக்க கூடாது, இஸ்லாமிய கட்டளை. அந்நிய ஆம்பளை புழக்கம் கூடாது. ஒரு ஆணும் பெண்ணும் தனியே இருக்கக்கூடாது, தனிச்சிருக்க கூடாது. கூட்டாளி மாறி சமையலறை பக்கத்தால வீட்டுக்குள்ள வரப்படாது, அதுக்கு வழி வைக்கப்படாது. சில வீடுகள் வழிபோக்கர்கள் வந்து செல்லுகின்ற மடங்களை போட்டு நண்பர்கள் சர்வ சாதாரணமாக மனைவிமார்களோடு புலங்குகிறார். சில கூட்டாளி மாறு வீட்டுக்குள்ள வந்து அவர் கேட்கிறாரு, தண்ணி ஒன்று குடிப்புமாண்டு. இந்த குடும்ப தலைவர் சொல்றாரு, நோனா சமையல் அறையில் நீங்க போய் குடிச்சிட்டு வாங்க, நீங்களே போய் குடிச்சிட்டு வாங்க. நண்பர் அனுப்புறாரு வீட்டுக்குள்ளால. கணேசபுரிய, இது ஒரு ஒழுக்கக்கேடு, இது ஒரு ஆரோக்கியம் அல்ல. இது ஆரோக்கியமான ஒரு நிலைமை ஒன்று இல்லை இஸ்லாமிய குடும்பத்துக்கு. எனவே இந்த சமவாசம் இது தவிர்க்கப்படும். சிலர் பெண் பார்க்க போகும்போது, பெண் பார்க்க போற நேரம் கையில் ஒரு போனும் ஒரு சிம்மும், வீட்டுக்கு போயாச்சு, பெண்ணை பார்த்தாச்சு, ஓகே என்று சொல்லிட்டா முதலாவது போனையும் சிம்மையும் கொடுத்தாச்சு. அவர் இனி தொடங்கிடுவாங்க, இனி 4 வருஷமா ஓடும் கதையும் பேச்சு, கதையும் பேச்சு.
பாக்கு தலை பண்ணினதோட மாப்பிள்ளையாக மாறாது. நிக்காக பண்ணோனும்,
நிக்காக பண்ணோனும்,
கல்யாணம் நடக்காம அடையாளம் போட்டு என்று சொல்லி ஒருபோதும் மனைவியுடைய ஸ்தானத்துக்கு அவள் வரமாட்டாள். அந்த பேச்சு கதைகள் மூன்று வருஷம் என்ன கல்யாணத்துக்கு, இது மூன்று வருஷமா பேசுறாங்க.
பாவம்,
பொண்ணை பார்த்து சரி கண்டதோட அங்கால ஒரு சத்தம் வரும், மாப்பிள்ள பெண்ணோட தனிய பேசணுமா, அப்படி ஒரு சத்தம் வரும். உடனே என்ன செய்யற, பொண்ணையும் மாப்பிள்ளையும் ரூமுக்குள்ள போட்டு மூடி விட்டாச்சு. அப்பதான் பார்த்த இங்க ஒரு தவறு நடக்க போறது இல்லை. ஆனால் இஸ்லாம் இந்த தனிமையை விரும்பாது. ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருப்பது மூன்றாவதாக ஷைத்தான் இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எந்த ஒரு குடும்ப தலைவரும் தனது மகளை பார்த்ததோட நிக்காக நடக்காம மாப்பிள்ளையோட தனிய பேச விடுறது ஒரு இஸ்லாமிய தலைவன் இதை அனுமதிக்க முடியாது. அனுமதித்தால் ஒரு இஸ்லாமிய குடும்ப தலைவனாக அவரை கருதவும் முடியாது. பாவத்துக்கு வழிவகுக்க கூடாது. ஒழுக்கத்தை என்றைக்கும் கவனிக்கும் கண்ணியத்துக்குரியவர்களே. அந்த அடிப்படையில் குடும்ப வாழ்க்கையில எல்லா பக்கங்களும் சீராகும். ஆண் பிள்ளைகள் வாப்பா சொத்தை பிரிக்கும் போது, சொத்துக்களை பிரிக்கும் போது ஹயாத்தோட இருக்கிற நேரம் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சமனாக பிரிக்கும், சமனி சமத்துவமிக்கும். இது குடும்ப வாழ்க்கையில உறவுகள் பலமாகிறதுக்கு ஒரு காரணம், பிள்ளைகள் பெற்றோர்களை மதிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம். சொத்துக்கள் சமனாக பிரிக்கப்படும். ரசூலுல்லாவிடத்தில் ஒரு சஹாபி தன்னை மகனை கூட்டிட்டு வந்து ஒரு அன்பளிப்பு கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூலே, இவர் என் மகன், இவருக்கு நான் இந்த அன்பளிப்பை கொடுக்கிறேன், நீங்க சாட்சியாக இருங்கோ. ரசூலுல்லா உடனே கேட்டாங்க, உனக்கு இவர் மட்டுமா புள்ள, வேற புள்ள அழிக்குதா? ஓ, வேற புள்ள அழிக்குது, அவங்களுக்கும் இதே போல கொடுத்தியா? இல்ல. அப்ப சொன்னாங்க, இந்த அநியாயத்துக்கு என்ன நீ சாட்சியாக ஆக்காதே. ரசூலுல்லா சொன்னாங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு மத்தியில நீளமாக நடந்து கொள்ளுக்கும், பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுப்பதாக இருந்தாலும் கிஸ் பண்றதா இருந்தாலும் எல்லா பிள்ளைகளோடையும் சமண நடந்து கொள்ளுக்கும். காசு பணம் மட்டுமில்ல, நீங்க முத்தமிடுறீங்க பிள்ளைகளை, சமனாக முத்தமிடுங்கள். இது பெற்றோர்கள் பிள்ளைகளோடு நடந்து கொள்ள வேண்டிய அந்த குடும்ப உறவு. அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கு உரிமை கிடையாது பெற்றோர்களிடத்திலே. ஒரு சொத்தை உரிமையோடு வாங்கி எடுக்கின்ற ஒரு அதிகாரமும் கிடையாது. சில ஆம்பளை பிள்ளை சொல்றேன், பாப்பா எனக்கு தரைக்கிறது தாங்கும். என்ன உனக்கு தரைக்குது? ஒன்னும் தாரத்துக்கு இல்லை உனக்கு. அது பொம்பளை பிள்ளைக்கு சொல்ல முடியாது, ஆம்பளை பிள்ளைக்கு சொல்ல முடியாது. ஒரு தகப்பன் அவர் விரும்பி அவர் கொடுப்பார், அது அவர் நடந்து கொள்ளோனும் நீளமாக நடந்து கொள்ள. ஆனால் தகப்பனுடைய சொத்துல பிள்ளைகளுக்கு எந்த உரிமையும் கிடையாது. மௌத்தாவிட்டா இஸ்லாம் சொல்றபடி அனந்தர சொத்தை பிரிக்கிறது போல பிரிக்கணும், ஹயாத்தோடு இருக்கும் போது சமனாக நடந்து கொள்ளோடும், எல்லா பிள்ளையோடையும் சமன நடந்து கொள்ளோடும். ஒரு வாப்பா தன்னுடைய ஒரு வீட்டை ஆம்பளை பிள்ளைக்கு எழுதி கொடுத்துட்டாரு, மகன் இந்த வீடு இது உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாரு. ஒரு மாசம் கழிச்சு பாப்பா சொல்றார், மகன் நான் அந்த வீட்டை எழுதி எடுத்துட்டேன், எனக்கு அந்த வீடு வேணும். தகப்பன் பிள்ளைக்கு கொடுத்த சொத்து ஒரு மாசத்திலேயோ ஒரு வருஷத்திலேயோ பத்து வருஷத்திலேயோ மகனே அந்த சொத்தை மீண்டும் எனக்கு தந்துவிடு அப்படின்னு சொல்லிட்டான், அவர் சரி வாப்பான்னு சொல்ல தேவையில்லை, சும்மாவே சொத்து வாப்பாக்கு வந்துரு. வாப்பாக்கு சொத்து சும்மாவே சேர்ந்து. எங்களுக்கு தெரியும் உதாரணத்துக்கு கல்யாணம், கல்யாணம் கூட மாமா என்ன சொல்லணும், ஏண்ட மகள் பாத்திமாவ உனக்கு நான் கல்யாணம் முடிச்சு தந்துட்டேன், இதுக்கு ஈஜாப் என்று சொல்றேன். அவர் சொல்லணும் கபில் தூ, நான் அதை கபூல் செய்து கொண்டேன். அப்பதான் கல்யாணம் நடக்கும். இவர் சொல்லணும், அவரும் சரின்னு சொல்லணும், அப்பதான் நிக்காக நடக்கும். ரெண்டு சைடும் ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ். எங்களை ஆஃபர் பண்ணணும், அங்க அவரை ஏற்றுக்கொள்ளும், ரெண்டும் நடந்தா கல்யாணம் ஓகே. மாமா சொன்னாரு கல்யாணம் முடிச்சு தந்துட்டேன், அவர் கபில்த்து சொல்லல, கல்யாணம் இல்ல, ரெண்டு சைடு நீக்குது. ஆனா வாப்பா ஒரு சொத்தை பிள்ளைக்கு கொடுத்த பிறகு 5-10 வருஷம் கழிச்சு மகன் அந்த சொத்து எனக்கு வேணும் என்று சொல்லிட்டா, இவர் சொல்றது மட்டும்தான் சொத்தின் ஜல வந்துடும், மகனுக்கு இல்ல, தரையிலான்னு சொல்ல முடியாது, அவர் சரின்னு சொல்ல தேவையில்லை. வாப்பா அவ்வளவு உரிமைக்கிறார், வாப்பா அவ்வளவு உரிமைக்கிறார். ஆனால் இங்கே வாப்பமார்க்க பக்கத்தில் இஸ்லாம் சொல்லுது, நீங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தில் சமனாக நடந்து கொள்ளுங்க. பெருநாள் வருகிறது, இந்த பிள்ளைக்கு 1000 ரூபா, அந்த பிள்ளைக்கு 1000 ரூபா, மத்த பிள்ளைக்கு 1000 ரூபா, 5 பிள்ளைக்கு 1000 ரூபா, இந்த பிள்ளைக்கு 1 கிலோ கேக்கா, எல்லாம் 5 பிள்ளைக்கு 1 கிலோ கேக்க வாங்குவோம். இது சமத்துவம். திருமண வாழ்க்கையை போல இந்த ரெண்டு பக்கம் தேவையில்லை, ஈஜாப் கபூல் ரெண்டும் தேவையில்லை. வாப்பா சொன்னதோட சொத்து வாப்பட சொந்தத்துல வந்து சேர்ந்துரும். அங்க கல்யாணத்துல அப்படி இல்ல, தௌவஜு துக்க என்று சொல்லணும், அவர் அங்க கபில்து நிகாஹா, கபில்து நிகாஹா, நான் அவளுடைய நிகாக ஏற்றுக்கொண்டேன். நியாஸ் மோலையாம சொல்லுவாங்க கபில்து நிகாங்க ஆவாண்டு சிங்களத்துல, கபில்து நான் ஏற்றுக்கொண்டேன், சும்மா வந்து ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கு அப்படி மாப்பிள்ள மாறிக்கிற, இவங்க ஒன்னும் கொடுக்கறதில்ல, எல்லாம் பொண்ணுட்ல, சீதனம், வீடு வேணும், காசு வேணும், பணம் வேணும். இந்த பெண் என்ன தப்பு செஞ்சால், இந்த இப்படி ஃபைன் பண்றோம், கல்யாணம் என்று வரும்போது நான் பெண்ணுட்டுக்கு கொடுக்கிற ஃபைன் இருக்குது, இந்த போலீஸ்ல எழுதி கொடுக்கிற அந்த ஃபைன் தடபல மாதிரி. என்ன தப்பு செஞ்சது? ரசூலுல்லாஹ் சபையில, இப்படி ஒரு சபையில ஒரு பொம்பளை வந்தா, எப்படி அந்த காலத்து நிக்காகன்னு பாரு, ஒரு பொம்பளை வந்தா வந்து சொன்னா, அல்லாஹ் ரசூலே நான் என்ன உங்களுக்கு கிஃப்ட் பண்ணிட்டேன், அன்பளிப்பு செஞ்சிட்டேன். ரசூலுல்லாஹ் தலையிலிருந்து கால் வரைக்கும் பார்த்துட்டு கீழே போட்ட தலைய மேல தூக்கவே இல்லை, என்ன அவங்களுக்கு பிடிக்கல, விருப்பம் இல்ல. சபையில இருந்தாரு ஒரு சஹாபி, அல்லாஹ் ரசூலே உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி எனக்கு முடிச்சுட்டாரீங்களா என்று அவர் கேட்டார். ரசூலுல்லாஹ் இப்ப அந்த பொம்பளை வந்து சொல்றா, நான் என்ன உங்களுக்கு அன்பளிப்பு செஞ்சுட்டேன். இந்த சஹாபி எலும்பி கேட்கிறாரு, உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி எனக்கு முடிச்சுட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் அந்த பொம்பளை கிட்ட கேட்கல, உம்மா கல்யாண ஆசை வந்துருச்சா, ஊடெல்லாம் வேணுமே அம்மா, எத்தனை நாங்க சேர்த்து வச்சுக்கிறீங்க, எத்தனை போ, ஒரு 15-20 போ, டவுன்ல அடையுண்டிகா, எங்க ஊடிக்கிற, எங்க ஹானிக்கிற, சும்மா கல்யாணம் முடிக்கலாமா இந்த காலத்துல, டௌரி டௌரிவே. இந்த கல்யாணம் வரக்குள்ள சொல்லுவாங்களே நிறைய விஷயங்கள் பாக்குற, ஏ பி சி டி இ எஃப் இதெல்லாம் நீக்கும். ஏன்னா ஏஜ் வயசு பாக்குற, பினா பியூட்டி அழகாய்க்கும், சினா கேரக்டர் நல்ல நடத்த உள்ளவளாய்க்கும், அந்த இன்னா எஜுகேஷன் படிப்பறிவிக்கும், இதெல்லாம் பாக்குற. ஒரு ஊடுக்கும் இல்லாட்டி அவருக்கு கல்யாணம் கிடையாது, வீடு இல்லாத பெண்ணுக்கு கல்யாணம் கிடையாது, வீடு வாசலோட வராத பெண்களை நாம் கல்யாணம் முடிக்க மாட்டோம். இது இஸ்லாத்துக்கு 100க்கு 100 ஒரு மாறுபாடான விஷயம். இது இஸ்லாம் அனுமதிக்காது. கண்ணியத்துக்கு அடுத்தது எஃப், எஃப்னா ஃபேமிலி, இதெல்லாம் நிக்காகல நாங்க பாக்கிறோம். இல்ல அந்த பொம்பளை கிட்ட உடுத்த உடுப்பு மட்டும்தான், ரசூலுல்லாஹ் ஒன்றையும் கேட்கல, உனக்கிட்ட என்ன இருக்குது, உன்ன வாப்பா என்ன செஞ்சு வச்சிருக்கிறார், ஒரு கேள்வியும் கிடையாது. கேட்டது என்ன தெரியுமா, சஹாபிக்கு தெரிஞ்ச வாங்க வாப்பா கல்யாண ஆசையா, வயசு 28 ஆயிட்டா, கல்யாணம் முடிக்க போறீங்களா, என்ன இருக்குது, யார்கிட்ட கேட்கிற, பொம்பளைட்ட இல்ல ஆம்பளைட்ட தான், இந்த பொம்பளைக்கு கொடுக்க உங்கள்ட்ட என்ன இருக்குது. அவர் சொன்னாரு உடுத்திக்கிற சாரம் மட்டும்தான். அப்ப உட்காருங்கோ, கல்யாண யோசனை விட்டுருங்க பாப்பா, உங்களுக்கு அவக்கு கொடுக்க ஊடு வாசல் இல்லாட்டி, அவவ கொண்டு போய்த்து வாழ வைக்க உங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லாட்டி, உங்களுக்கு கல்யாணமும் இல்ல, போங்கோ, என்னமாவது இருக்கிறான்னு தேடிட்டு வாங்கோ. வீட்டுக்கு போய் பார்த்தார், அங்கேயும் ஒன்றுமே இல்லை. வந்து சேர்ந்தார், வந்து சேர்ந்ததோட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு அவக்கு கொடுக்கறதுக்கு மஹர் இல்லாட்டி கல்யாணமும் கிடையாது. மகர்லட்டு கல்யாணம் இல்லை. இப்ப அவர் பள்ளி வாசல்ல தொங்கல்ல போய் உட்கார்ந்து யோசிச்சுட்டு மனுஷன், கல்யாணம் முடிக்கணும், கிடைச்ச சான்ஸும் என்ன, கை விடுது இல்ல, கை கட்டினது வாய் கட்டுது இல்ல, கொடுக்க ஒண்ணும் இல்லையே. அவன் வெறும் புடவையோட வந்திருக்கிறான், கட்டின புடவையோட மட்டும்தான் வந்திருக்கிறான். அவளவுதான் பெண்ணுக்குள்ள தகமை. ஆம்பளை சொன்னாத்தான் உனக்கு காசு பணம் கூடும், வாழ வைக்கிற சக்தி கூடும். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப ரசூலுல்லாஹ் சபையில இருந்துட்டு அவரையும் அடிக்கடி கவனிச்சு கொண்டாங்க. சின்னத்துக்கு ஈமான்ல பலகீனம் தானே, கல்யாணத்தை கட்டி முடிச்சு வைக்காட்ட இருந்தாலும் இஸ்லாத்து விட்டும் போயிடுவார். சின்னத்துக்கு கொஞ்ச நேரம் போன குறைஞ்சு கூப்பிடாங்க, வாங்க இங்க வாங்க, ஒன்னும் இல்லையா, ஒன்னும் இல்ல, என்ன இருக்குது, கொடுத்த சாரம் மட்டும்தான். இத அவருக்கு கொடுத்தா நீ உரியான துணிக்கிறான், ஏழாதேவா இப்படி ஒரு கல்யாணம் நடக்காது. அப்ப கேட்டாங்க, அவ மாத்த செய்யும் மினல் குர்ஆன், உங்களுக்கு இந்த குர்ஆன்ல ஏதாவது சூராக்கள் பாடம் வைக்கிறா, அது எப்படியாவது முடிச்சு வச்சிருவோம். இவரு சும்மா முடிச்சு வைக்கா தௌரியம் இல்ல. அப்ப அவர் சொன்னாரு, குர்ஆன்ல எனக்கு இன்னென்ன சூராக்கள் கொஞ்சம் பாடம் வைக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஸவ்வஜ்துக்ஹா பிமா மஅக மினல் குர்ஆன், நீங்க பாடமுள்ள சூராவை அவக்கு படிச்சு கொடுக்கறத மஹராக வச்சு அவளை நான் உங்களுக்கு முடிச்சு தந்துட்டேன். என்ன மஹர் எது? குர்ஆன படிச்சு கொடுக்கணுமே, அந்த கூலிதான் மஹர். கையில மடியில காசு பணம் இல்லாட்டி கல்யாணம் இல்லை. அரபு நாடுகள் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நிலைமை எங்கள்கிட்ட மாறும். குடும்ப வாழ்க்கை இஸ்லாத்தை நாட பின்பற்றும். இல்ல ஒரு பிள்ளைக்கு வாப்பா சந்தோஷமா வசதியா ஒரு வீடு வாசலை கட்டி வச்சிருக்கிறார், அது பிரச்சனை இல்லை, அது மசால் அவர் விரும்பி செய்யறார், அது பிரச்சனை இல்ல. நாங்கள் நிபந்தனை போட்டு எடுக்க கூடாது. கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைன்னு சொன்னா, சில ஒரு வீட்டுல ஒரு மருமகன், மருமகன் அவங்கட மகளுக்கு கல்யாணத்துக்கு 25 பவுன் கொடுத்திருக்கிறான். மருமகனுக்கு 25 பவுன் கொடுத்து கல்யாணம் முடிச்சு வச்சு 6 வருஷத்துக்கு பிறகு ரெண்டாவது மகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கிற நேரம் 30 பவுன் கொடுத்து கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கிறார். அப்ப மூத்த மகளுக்கு 25 பவுன், ரெண்டாவது மகனுக்கு 30 பவுன். இப்ப மூத்த மருமகன் பிரச்சனை, மாமட்ட போய் சொல்றான், என்னது இந்த பிள்ளைக்கு 25 பவுன், இப்ப கூட ரெண்டாவது பிள்ளைக்கு 30 பவுன், எனக்கு அந்த 5 பவுனை தராட்டு தெரியும். சுபஹானல்லாஹ், எத்தனை வருஷம் கழிச்சு புள்ளகும் தீம்பத்து. இப்படி இது கொடுமை. இப்ப அவர் வந்து பைத்துல் மாலுக்கு கடிதம் எழுதுறாரு, எனக்கு இந்த 6 பவுன் தேவை, இல்லாட்டி என் மூத்த புள்ள 6 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவான். மருமகன் பயங்காற்றான், சீதனம் கேட்கிறான், நடந்து முடிஞ்ச கல்யாணத்துக்கு சீதனம் கேட்கிறான். நாங்க பேசாத ஒரு சப்ஜெக்ட் இது, நிபந்தனையில இல்லாத ஒரு விஷயம், இத போய் கேட்டு நிக்கிறான். பைத்துல் மாலுக்கு கடிதம் எழுதுறாரு. சுபஹானல்லாஹ், கண்ணியத்துக்குரியவர்களே, எங்கட குடும்ப வாழ்க்கையில இந்த பகுதியும் சீராகும். ஹதீஸ்ல வந்திருக்குது, வாலிபர்களே வாலிபர்களே, உங்களை பிள்ளைகளுக்கு இல்ல, வாலிப ஆண் பிள்ளைகளே, கல்யாணம் முடிக்க வசதிக்குதா, உடம்புல பழமிக்குதா, கையில மடியில காசிக்குதா, முடியுதோ கையில மடியில தள்ள இல்லையா, சீதனம் இருக்கா, நீங்க நோம்ப புடிச்சு உங்களோட ஆசைய அடக்கிக்கணும். வசதி இல்லையா, ஊடுவாசல் பொண்ணுட்டுல கேட்கவானோ, வசதி இல்லாட்டி நீங்க ரமலான் மாசமா நினைச்சுக்கொள்ளுங்க, முழு வருஷத்தை ஒரே நோம்ப புடிங்க, பள்ளியில இருங்க, குருவானோருங்க, துவா செய்யுங்க, மசாலா உங்களோட ஆசை அடங்கி போயிடும். பெண் வீட்டை கஷ்டப்படுத்த கூடாது. சல்மான் ரதியல்லான் அவங்கட கல்யாணம் எங்களுக்கு ஒரு பாடம். சல்மான் ரதியல்லான் அவங்க மாப்பிள்ள தோழர்களோட போறாங்க, எங்க பொண்ணு விட்டுது, கேட்டுக்கொள்ளுங்க நல்லா, ஒரு சஹாபிட கல்யாணம், மாப்பிள்ள தோழர்களோட பொண்ணுட்டு முத்தத்துக்கு போயிட்டாங்க. முத்தத்துக்கு போன பிறகு சல்மான் ரதியல்லான்னு சொன்னாங்க, அவங்கட கூட்டாளிமார பார்த்து, ஜஸாக்கல்லாஹு ஹைரா, அல்லா ரஹ்மத் செய்வான். நீங்க செஞ்ச உதவி பெரிய உதவி. பொண்ணுட்டு வாசல் வரைக்கும் என்ன கோந்து விட்டுட்டீங்க, அல்லாட காவல் பைத்து வாக்கும். எப்படி பொண்ணுட்டுல ரெண்டு பஸ் இருக்கும் இறக்குறல கிரௌட, மாப்பிள்ளோட்டு கிரௌட காட்டுறல பஸ் கணக்கு கொண்டு இறக்கி.
ஏன்
கல்யாணம் என்கிற பேர்ல பொண்ணுட்டுக்கு டீ ஊத்துற செலவை கூட மாப்பிள்ள ஏற்படுத்த கூடாது. முத்தத்தோட அனுப்பியாச்சு கூட்டாளிமார் செல்லல்ல, இது மண் குதிரையா போச்சு. உன்ன நம்பி நாங்க ஆத்துக்கரங்கி நாங்க பட்டனில் அவங்களும் இஸ்லாம் உள்ள மாப்பிள்ள தோழர்கள் எல்லாரையும் அனுப்பியாச்சு திருப்பி. இவர்தான் இஸ்லாமிய மாப்பிள்ள. தண்ட கிரௌடக்கு வந்து இறக்கி செலவை உண்டாக்கல, முத்தத்தோட அனுப்பியாச்சு. சரி, இப்ப மாப்பிள்ள முத்தத்துல நிக்கிறாரு, வீட்டுக்குள்ள பெய்துக்கொள்ளையெல்லாம் சின்ன ஒரு பிரச்சனை, பொண்ணுட்டுக்குள்ள போவேலாம். என்ன பிரச்சனைடா, வீட்டை சுத்தி அந்த பெண் வீட்டாக்கள் கலர் கலரான அந்த புடவைகளை அழகுக்காக மாட்டிக்கிறாங்க. எங்கட காலத்துல பெயிண்ட் அடிச்சு ஊடெல்லாம் பெயிண்ட் அடிச்சு, அத போல அவங்க இந்த நல்ல நிறம் தீட்டப்பட்ட புடவைகளை வீட்டை சுத்தி ஆணி அடிச்சு ஒட்டி புடவைகளா. அந்த காலத்துல உள்ள பெயிண்டிங் சிஸ்டம் உண்டு. இவங்க மாப்பிள்ள வீட்டுக்குள்ள போவல, பொண்ணுட்டுக்குள்ள போவல, முத்தத்துல நின்று கேட்கிறாரு. ரெண்டு கேள்விதான் கேட்டாரு. எப்படி வயிற்றுக்கும் உங்களோட வீட்டுக்கும் காய்ச்சலா? காய்ச்சல் காரணத்தானே போத்துற, உங்களோட வீட்டை நீங்க போத்திக்கிறீங்களே, வீட்டுக்கு காய்ச்சலா? அல்லது ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டாங்க, காய்ச்சலும் இல்ல காபத்துல இங்க வரவும் இல்ல, சும்மா ஒரு ஆசைக்கு ஆசைக்கு பழைய ஊடு பழைய ஊடு ஒரு சந்தோஷம் கல்யாணத்துக்கு பயிர் அடிச்சுக்கோ. சொன்னாங்க கலட்டுங்க, கல்யாணம் என்கிற பெயர்ல பெயிண்ட் அடிக்கிற செலவு கூட ஒரு பொண்ணுட்டுக்கு வரப்படாது, பாரம் வைக்கப்படாது, கலட்டுங்க, இல்லாட்டி இந்த மாப்பிள்ள திரும்பி போயிடுவார். எப்படி மாப்பிள்ள, எப்படி மாப்பிள்ள பெயிண்ட் அடிக்க கூட அவ்வளவு கட்டன்னு கலட்டின மாப்பிள்ள போயிடுவாரு, எல்லாத்தையும் கலட்டி எடுத்தாச்சு. இப்ப இப்பதான் வீட்டுக்குள்ள போறார். ஒரு கல்யாணம் இதுக்கு மாத்தமா எனக்கு நினைவு வருகிறது, மாப்பிள்ள பொண்ணு வரைக்கும் போயிட்டார், பெண் வீட்டுல போயிட்டு கல்யாணம் சாப்பாடு நடந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு முன்னுக்கு நின்று பார்த்தா வீட்டு செவத்தை பெயிண்ட் அடிக்க கிடைக்கல. திடீர்னு எடுத்த கல்யாணம் இவர் சொல்லி இந்த பெயிண்ட் அடிக்கும் அவனுக்கு அடிக்க கிடைக்கல. திருப்புங்க கார, திருப்புங்க மாப்பிள்ள கார, திருப்பி கல்யாணமே கேன்சல். இவங்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்க நாளை கியாமத்துல? கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப வீட்டுக்குள்ள போறாங்க, போகும் போது வலது கை பக்கத்துல கிஃப்ட் பார்சல் பார்சலா பெட்டி பெட்டியா அந்த மாதிரி அடுக்கி வச்சிருக்கு. இன்னைக்கு எங்க கல்யாணத்துல நீக்கிறது அவங்கள்ட்ட இந்த பழக்கம் இருந்துச்சு. கேட்டாங்க, என்னென்ன பெட்டி 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 பெட்டியா எல்லாம் இருக்குது? ஹதாயா, கிஃப்ட், சந்தோஷமும் கொடுக்கும் உங்களோட கொஞ்சாதிக்கு. சொன்னாங்க, மா பிஹாதா ஔசானி ஹலீலி, ஏந்த நண்பர் ரசூலுல்லாஹ் பொன்னூட்ல இப்படி எல்லாம் கிஃப்ட் எல்லாம் எடுக்கணும் எனக்கு சொல்லல, தயவு செஞ்சு இதெல்லாம் ஓரமாக்குறீங்களா? எல்லாம் ஓரமாக்குங்க, மாப்பிள்ள வேணும்டா. எல்லாம் பயந்து ஓரமாக்கிட்டாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ கல்யாணங்கள் முன்ன பின்ன நடந்திக்கும், அதை பத்தி நான் பேசல. இதுக்கு பிறகாவது ஒரு இஸ்லாம் சொன்ன கல்யாணங்கள் எங்கட வீடுகள்ல எடுக்கப்படும். கணேசபுரியவர்களே, இப்ப உள்ளுக்கு போற மாப்பிள்ள சாமான் எல்லாம் எடுத்தாச்சு, எல்லாம் ஒலிக்கியாச்சு. உள்ளுக்கு போகும்போது முன்னுக்கு பின்னுக்கு ஆக்கல், இது யாரப்பா என்ன சுத்தி? இது வேலைக்கார ஆக்கல் உங்களுக்கு ஹிதமத்துக்கு. கல்யாணம் வரக்கூட பொண்ணுட்ல வேலைக்காரன் எல்லாம் எடுக்கணும் எனக்கு இப்படி சொல்லி இல்ல, தயவு செஞ்சு இவங்க எல்லாம் ஒதுக்குங்க. எல்லாம் ஒதுக்கியாச்சு. ரூமுக்குள்ள போறாங்க, மனைவி நிக்கிறா, மனைவி மட்டும் இல்ல பெண் தோழி மனைவிட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிக்கிறாங்க. இவங்க உடனே எல்லா பொம்பளைகளையும் பார்த்து கேட்டாங்க, நான் இவர மட்டும் முடிச்சுக்கிறா இல்லாட்டி ஊரு பொம்பளை எல்லாத்தையும் சேர்த்து முடிச்சுக்கிறான்னு கேட்டாங்க. எங்களுக்கு மாப்பிள்ள மாறிக்கிற இவர்தான் உங்களோட மனுஷி. ஓ, வெளியே போக மட்டும் இல்ல, நீ உள்ளுக்கு நிற்கிறாய், நான் ஒரு ஆம்பளை வந்திருக்கிறேன், வெளியே போனவர்கள் பெண் தோழிகளை வெளியிலே விரட்டினார். கொஞ்சம் சீக்கிரம் இல்ல பொம்பளோட தோழியோட. எப்படி ஒரு அழகான கல்யாணம் இது! சஹாபாக்களுடைய வாழ்க்கையில எங்க திருமணங்களுக்கு முன்மாதிரிக்கு குடும்ப வாழ்க்கை எல்லா பக்கத்தாலையும் திருத்தோம். அல்லாஹ் பரக்க செய்வான். இப்படி கல்யாணங்கள் பணத்தை நோக்கமாக கொள்ளாத கல்யாணத்துல மறக்கத்தீங்க. இப்படிப்பட்ட திருமணங்கள் எங்கட பகுதிகளில் நடக்கும்? இதுக்கு ஒருத்தரும் தன் ஆசைகளை தியாகம் செஞ்சு சுன்னத்தான திருமணங்களை செய்யறதுக்கு முன் வரும். அல்லாட துவாய்க்குது, ரசூலுல்லாஹ்வுடைய பரக்க துவா பரக்கத்தீங்க. இந்த அடிப்படையில திருமணங்கள் அமைய பெறும். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவேதான் குடும்ப வாழ்க்கையில இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம், இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் தான் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் இடையிலுள்ள தொடர்புகள், இது சீராகும். கல்யாணம் நடக்க முந்தி, கல்யாணம் நடக்க முந்தி ஒவ்வொரு கல்யாணம் முடிக்கிற ஆணும் பெண்ணும் விளங்கிக் கொள்ளோனும் குடும்ப வாழ்க்கையினுடைய சட்டத்திட்டங்களை விளங்கும். இது ஆக முக்கியம். குர்ஆன் கிளாஸ் அனுப்புறோம், பிள்ளைய கேட்டு கிளாஸ் அனுப்புறோம், முடிகட்ட கிளாஸ் அனுப்புறோம், எல்லாருக்கும் கிளாஸ் அனுப்புறோம். எங்கேயாவது கிளாஸ் அனுப்பிக்கிறீங்களா? போன்ற மாப்பிள்ளையோட நீ எப்படி நடக்கும்? புது மாப்பிள்ள எப்பயாவது கிளாஸ் போயிருக்கிறீங்களா? நான் ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்க போறேன், அந்த பெண்ணோட எனக்குரிய கடமைகள் என்ன? எத்தனை பேர் கிளாஸ் போயிருக்கோம்? மத்த எல்லா ஜாதி கிளாஸும் போறோம். என்றால் விஷயம் விளங்காம கல்யாணம் முடிச்சா நாங்க சில நேரத்துக்கு அநியாயம் செய்வோம். அறிவில்லாம ஒரு காரியத்தை செய்யும் போது அநியாயங்கள் நடக்கும். அநியாயம் நடந்தால் யாருக்கு மனைவிக்கு செஞ்ச அநியாயமா இருந்தாலும் கியாமத்துல விசாரணைக்கு. கணவன் மனைவிக்கு அநியாயம் செய்யப்படா, மனைவி கணவனுக்கு அநியாயம் செய்யப்படா. நீங்க பள்ளிக்குள்ள வந்தீங்க, வரும்போது ஸ்லீப்பர்கள் கலெக்டி வச்சிருக்கிறாங்க, உங்களோட ஸ்லீப்பரை கலெக்டத்துக்கு ஒழுங்கான இடம் ஒன்று கிடைக்கல. நீ என்ன செஞ்சீங்க, முன்னுக்கு வச்சிருக்கிற ஒருத்தந்த ஸ்லீப்பரை காலால கொஞ்சம் அங்கால உதஞ்சி விட்டுட்டு உங்களோட ஸ்லீப்பரை கலெக்டீங்களே, இது ஹராம், இது ஹராம், இது அநியாயம். அவரோட ஸ்லீப்பரை தட்டி விட்டு உங்களோட ஸ்லீப்பரை வைக்கிறீங்க, இது ஹராம், இது நீங்க செஞ்ச அநியாயம். பள்ளிக்கு வாரீங்க, நேரத்தோட வந்த ஒருத்தர் ஒரு தஸ்பைய வச்சிருக்கிறார், ஒரு முசல்லாவை வச்சிருக்கிறார், ஒரு லேஞ்ச வச்சிருக்கிறார், இது ஏந்த இடம்? அவருக்கு உளுமுறிஞ்சி ஒழுசிய போயிட்டார், குருவான் எடுக்க போயிட்டார். நீங்க பிறகு வந்தீங்க, வந்து பாக்குறீங்க, சிவர ஒருத்தர் இவர் இடம் பிடிச்சிருக்கிறார், அதை கொஞ்சம் உங்களை காலால் தள்ளி விட்டுட்டு நீங்க நின்ற அந்த இடத்துல சொல்லுவீங்களே, இது ஹராம், இது அநியாயம். அநியாயம் என்கிறது பக்கத்து வீட்டாக்களுக்கு செய்யறது மட்டுமல்ல, உங்களோட மனைவிக்கு நீங்கள் செய்தாலும் அது அநியாயம் தான், மனைவிமார் கணவனுக்கு செய்தாலும் அது அநியாயம் தான். இந்த வகையில இது சார்ந்த சில விஷயங்களையும் சுருக்கமாக நாங்கள் விளங்கிக் கொள்வோம். அதுல உதாரணமாக ஒரு மனைவி, ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் சுருக்கமா சொல்றேன், விளங்கிக் கொள்ளுக்கும். கல்யாணம் முடிக்க போற பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு தாயும் தகப்பனும் புத்தி சொல்லும், புத்தி சொல்லணும். என்ன புத்தி? உன் கணவனோட நீ எப்படி நடந்து கொள்ளணும், அவருக்கு நீ எந்த வகையிலும் அநியாயம் செய்யக்கூடாது, இதுக்குரிய சட்டத்திட்டங்களை பேசுவோம். ஏன்னா உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க பஜார்ல ஒருத்தர் வந்திருந்தாரு, எதுக்கு தெரியுமா? வியாபாரம் செய்ய வந்திருந்தார், சல்லிக்குது கடலோரப்புறம் வியாபாரம் செய்யறோம். நாங்களும் எங்க மகன் வெளிநாட்டு போயிட்டு வந்திருக்கார், ஆஸ்திரேலியா போயிட்டு வந்திருக்கிறார், மசாலா 50 லட்சம் சல்லிக்குது, அவருக்கு நல்ல இங்கிலீஷ் பேசுறார், நல்ல சிங்களம் பேசுறார், நல்ல பாச தெரியும் அவருக்கு, அவருக்கு கணக்கு வழக்கு எல்லாம் தெரியும், தகவல் ஹார்ட்வேர் திறக்கிறார், தகவல் சில்லற கடையை திறக்கிறார், ஒரு பார்மசிய திறக்கிறார், சைவரார். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்துல ஒருத்தர் கடை திறந்தார். உமர் ரதியல்லாஹு கூப்பிட்டாங்க, வா, ஹலால் ஹராத்த படிச்சீங்களா, ஹலால ஹராத்த படிச்சீங்களா? இல்ல. மூடுங்க கடைய, படிச்சுட்டு வந்து தொழில் செய்யும் சட்டம் படிங்க, தவறை செய்தால் ஹராமாக உழைப்பீர்கள். இந்த ஹராமான உழைப்பு மனைவி மக்களுக்கு தின்ன கொடுப்பீங்க. நாளைக்கு அவங்களோட உடம்பெல்லாம் ஓடுற ரத்தம் எல்லாம் ஹராமாகும். கூட்டம் குடும்பமா சேர்ந்து நரகத்துக்கு போக வேண்டி வரும். நரகத்துக்கு போற வியாபாரம் செஞ்சு நரகம் போற, கடையை தொடர்ந்து கூட்டம் குடும்பம் எல்லாம் நரகத்துக்கு போறாங்க. ஏன்? சட்டம் தெரியா, ஹலால் ஹராம் தெரியா, குடும்ப வாழ்க்கைன்னு இப்படித்தான். கல்யாணம் முடிச்சு மாப்பிளைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் தெரியாததனால் எத்தனையோ பெண்களை நான் நரகத்திலே கண்டேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். பெண்கள் நிறைய நரகத்திலே இருந்தாங்க. ஏன்னு கேட்டபோது சொன்னாங்க, கணவனுக்கு நன்றி கட்டவர்களாக நடக்கிறார்கள், அதுதான் நரகம் போக காரணம். அப்ப இதெல்லாம் உலகத்தில் நாங்க விளங்கி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து ஒரு கல்யாண வாழ்க்கைக்கு இவங்க அனுப்புவோம். உதாரணமா மனைவி இந்த வார நேரம், கல்யாணம் முடிச்சவங்களுக்கும் பிரயோசனம், முடிக்காதவங்களுக்கும் பிரயோசனம். முதலாவது நீங்க விளங்கணும், நான் ஏன் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல ஒரு விஷயம்தான், ஏன் கணவன் எனக்கு பெருசா, ஏன் உம்மா வாப்பா எனக்கு பெருசா. இது ஒவ்வொரு மனைவியாக இருக்கிறவங்களும் விளங்கணும். ஏன் உம்மா வாப்பா என்ன பெத்து வளர்த்து ஆளாக்கினவங்க, ஆனால் இன்றைக்கு நான் ஒரு கணவன் பொறுப்புக்கு கீழே போறேன், இதுக்கு பிறகு எனக்கு என் தாய் தகப்பன் முக்கியமா, என் கணவன் முக்கியமா, யாருக்கு நாங்க பிரிஃபரன்ஸ் கொடுக்கிறது முன்னுரிமை? கணவன் தான். வாப்பாவை உம்மாவை நீங்க கணவனுக்கு பின்னாலதான் மதிப்பிடணும். உதாரணமா உங்களோட கணவன் கூட வீட்டுல இருக்கிறார், வீட்டுல இருக்கிறாரு, நீங்க தொழுது செய்கிறீங்க துகர, நுகர தொழுதோட அவர் சொல்றார் எனக்கு சாப்பாடு போட்டு தாங்கோ. இப்ப உங்களுக்கு நுகர் தொழுத நீங்க நுகருடைய சுண்ணத்தை தொழ அனுமதி இல்லை. ஏன்? கணவன் சாப்பாடு கேட்கிறார், நீங்க சுண்ணத்தை பிறகு தொழணும். குருவான் ஓத அனுமதி இல்லை, ஏன்? அவர் சாப்பாடு போட்டு கேட்கிறார். உங்களுக்கு ஜிக்ர் செய்ய அனுமதி இல்லை, ஏன்? சாப்பாடு போட்டு கேட்கிறார். அல்லாஹ் சொல்றான் மனைவிமாருக்கு எனக்கு செய்ய வேண்டிய சுண்ணத்தான கடமைகளை கொஞ்சம் லேட்டாதி செய்யுங்கோ, இப்ப கூட மாப்பிள்ளையை கவனிக்கும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வே அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை உங்க மாப்பிள்ளைமார நீங்க சந்தோஷப்படுத்துறதுக்காக விட்டு கொடுக்கிறான். நீங்க உங்கள கணவன் வீட்டில் இருக்கும் போது உங்களுக்கு அவருடைய அனுமதி இல்லாம சுண்ணத்தான நோன்புகள் பிடிக்க முடியாது. ஒரு பொம்பளை போய் சொன்னார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ரசூலே எங்கட மாப்பிள்ள ஏண்டவர் ஒரே அடிக்கிற, நோம்பு முடிச்சா ஏத்துற, நான் ராளைக்கு தொழுற, அவர் என்ன தொழுற அடிக்கிற. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அந்த மாப்பிளை குடிச்ச வாங்கும், ஏன் மனுஷிக்கு நோம்பு பிடிக்க விடுறீங்க இல்லையா? அல்லாஹ் ரசூலே நான் ஒரு வாலிபர், எப்போ நான் நோம்பு நோம்புறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உம்மா வாங்கும் மாப்பிள்ள வீட்டுல கூட நோம்பு பிடிக்கலாம், அவருடைய அனுமதியோட பிடிக்கணும். கொஞ்சம் என்னால உங்களுக்கு ஏதும் தேவைகள் இருக்குதா? இது ஒரு சாலிகான பெண்ணுக்கு அடையா கணவன் ஹக்குகளை பேணும். ஒவ்வொரு மனைவிக்கும் வாப்பா உம்மாவை விட கணவன் தான் அவக்கு எல்லாமே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களோட கணவன் தான் உங்களோட சொர்க்கமும், உங்களோட கணவன் தான் உங்களோட நரகமும். பாப்பம் இல்ல, பாப்பமா இருந்தாவும் இத பெண்மணிகள் மனசுல வச்சுக்கொள்ளும். அடுத்த விஷயம், பெண்கள் அவன வாழ்க்கையில கணவனை மதிக்கிற விஷயத்துல ஒன்று விலகி கொள்ளுங்கோ, வாய் அடிக்க வாழ். பெண்கள் செய்கிற பிரச்சனை வாய் அடிக்கிறது, வாய் சரியில்லை. எத்தனையோ கணவன்மார் சொல்றாங்க, ஏன்னா அவட வாய் சரியில்லை. இது ரசூலுல்லா ஹவுலா ரதியல்லாஹு அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்க, ஹவுலா உங்களோட மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் வயசு போயிருச்சு, நீங்க அடிக்கடி அவரோட பேசவான, வாய்க்கு வாய் பேசவான, வார்த்தைக்கு வார்த்தை பேசவான, அவருக்கு சூடாகிடும். அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையா இருந்து கொள்ளும், நீங்க கொஞ்சம் அவர் கோபமா நீங்க பேசவான். இது ஒரு காட்டரபி கூட, காட்டரபி கூட கல்யாணம் முடிச்ச முதலாவது நாள் மனைவிய உட்கார வச்சு சொன்னார், என்ன தெரியுமா, ஒரு விஷயம் சொன்னாரு, எனக்கு சூடாகி ஈக்கும் போது, எனக்கு கோபம் வரும்போது நீ என்ன பார்த்து அந்த நேரத்தில் என்னோட பேசாரு, எனக்கு கோபம் வந்திருந்தா நீ பேசுவார். சில மனைவிமார் நிறைய ஏச்சு கேட்கிற, அவருக்கு சூடாகின குறவு அதை இதை போய் சொன்ன போயிட்டு ஏச்சு கேட்டு பல்லா விட்டுவார். கணவன் சூடாகி இருக்கும் போது நீங்க பேசவான, கோபப்பட்டிருக்கும் போது நீ என்னோடு பேசாதே. அந்த காட்டரபி சொல்லிக் கொடுக்கிறார் மனைவி, அப்பதான் ஏண்டையும் போண்டையும் அன்பு நீடிக்கும். இது கோபப்பட்டதும் நிப்பாட்டோடு பெண்கள் முதலாகும். நான் சுருக்கமா சொல்லிக் கொண்டு போறேன். அடுத்தது பெண்கள் பேண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, உங்களோட கணவனுக்கு நீங்க என்ன செய்யணும்ங்கறத நீங்க விளங்கிட்டீங்கன்னு சொன்னா, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்க சரியா விளங்குவீங்கண்டா, அவர் உங்களோட வீட்டுக்கு வார நேரம் வீட்டு வாசலுக்கிட்ட போயிட்டு உங்களோட முகத்தால உங்களோட நாக்கால அவரோட காலில் பட்டிக்கிற தூசிய, அவரோட காலில் பட்டிக்கிற நஜீச, அவரோட காலில் பட்டிக்கிற ஊத்தைய சேர்த்த உங்களோட முகத்தால நீங்க தடவி தடவி நக்கி நக்கி அவரோட காலை சுத்தப்படுத்தி வாபிஸ் வேலையை நீங்க செஞ்சாலும் அவரோட கடமைகளை நிறைவேற்றியவளாக முடியாது. ஒரு பெண் என்னைக்கும் கணவனுக்கு வாபிஸ் அங்கத்தான் நிக்கும், அப்படி செஞ்சாலும் அவரோட கடமைகளை பூர்த்தி செஞ்சவங்களை ஆக மாட்டீங்க. எவ்வளவு பாரதூரம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலாஉஸ்பிருக்கும் பினிசாயிக்கும் பினிசாயில் ஜன்னா, சொர்க்கத்து பொம்பளைகளை உங்களுக்கு சொல்லட்டுமா, சொர்க்கத்து பொம்பளைகள் சொன்னாங்க சஹாபாக்கள், பலா சொல்லித்தான். யார் சொர்க்கத்துக்கு போற பொம்பளை தெரியுமா, அல் வதூத் சொன்னார், இரக்கம், கணவனோட இரக்கம் வைக்கும், கணவனோட இரக்கம் வைக்கிற பொம்பளை சொர்க்கவாசி. அன்னைக்கு நாலு பொம்பளை சேர்ந்துட்டா மாப்பிளமார் போகங்காட்டி பார்த்துட்டீங்க, போனதோட பக்கத்து பக்கத்து பொம்பளை நாலு சேர்ந்த பிறகு எங்கடா அவரு, ஆண்டவனே அவரை பத்தி கேட்கவானம் அவர் செல்ற, ஓ அப்பா இந்த ஆம்பளை எல்லாமே இப்படித்தான். இப்படி நானும் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றா ரசூலுல்லாஹ் காலத்திலையும் அந்த ஹதீஸ்ல ஒரு ஹதீஸ்ல பதிவாகிக்குது, பதினொரு பொம்பளைகள் ஒன்று சேர்ந்தாங்க, பதினொன்று பத்தோ பொம்பளை ஒன்று சேர்ந்து அவங்கள மாப்பிள்ள மாற பத்தி கதைக்கிறாங்க. அதுல ஒரு பொம்பளை சொல்றா, எங்கடவரு எங்கடவரு இந்த ஆந்த, எங்கடவர் வந்து இந்த ஆந்தைய போல எப்பயுமே இன்றைக்கு வரைக்கும் ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றவங்க யோசிக்கிறாங்க, இதுக்கு என்ன விளக்கம் இருக்கு, அவங்களுக்கே விளக்கம் இல்லை, என்னத்த இவ சொல்ற மாப்பிள்ளைய பத்தி ஒரு முஹத்தித்தீன்களுக்கும் தெரியாது. ஆனா எப்பவுமே முக்கி முக்கி தானே இருப்பாரு. இப்படி சில பெண்கள்கிட்ட பழக்கம், இது நன்றி கெட்டத்தனம். கணவன் இல்லாத இடத்துல கணவன் குறைகளை கதைக்கவார், அவங்களோட இரக்கமாரி இரக்கம் உள்ள பொம்புள்ள சொர்க்கவாசி. ரெண்டாவது சொன்னாங்க, சொர்க்கவாசி பொம்பளை அடையாளம், அல்வலூது, அதிகமாக பிள்ளைகளை பெற்றெடுப்பார், நிறைய புள்ளகள் போறோம், நிறைய புள்ளகளுக்கு சொர்க்கத்துக்கு போற பொம்பளை அடையாளம். இன்னைக்கு என்ன, இன்னைக்கு வந்து நல்ல ஒரு பழமொழி ஒன்று, நாம் இருவர் நமக்கிருவர், அதோட நின்று போச்சு. இது சொர்க்கத்துக்கு போற பொம்பளைக்கு அடையாளம், நிறைய பிள்ளைகளை பெற்றிருப்பான் சொர்க்க பொம்பளை அடையாளம். அது கூட பரவாயில்லை, நாம் இருவர் நமக்கு இருவர். சிலவங்க சொல்றாங்க, நானே குழந்தை நமக்கேன் குழந்தை, நான் கேட்கிற உனக்கு என்னத்தை கல்யாணம் அப்ப, கண்ணியத்துக்குரியவர்களே, இது சொர்க்கத்து பொம்பளைக்கு அடையாளம். எத்தனை புள்ள? மாஷா அல்லாஹ், எனக்கு 12 புள்ள, 18 புள்ள. முந்தைய ஒரு காலத்துல சொன்னாங்க, இன்னைக்கு வைத்திய சேவைகளும் இருக்குது. இதையும் கருத்துல கொண்டு எவ்வளவுக்கு அந்த ஹதீஸ் அமல் செய்யலுமோ அல்ஹம்துலில்லாஹ். இந்தியாவில் ஒரு சகோதரரை சந்திச்ச நேரம், அவருடைய வீட்டுக்குள்ள அவருடைய மகனோடு வந்துட்டு போட, அப்ப கேட்ட இவர் உங்களோட எத்தனாவது மகன் உண்டு? அந்த பொடியன் போயிட்டான், புறம் இவர் கூப்பிட்டார், மகன் இங்க வாங்கோ, உங்களோட பேர் என்ன? அப்படிய பேரை சொன்னார். அவர் சொன்னார், இது எந்த 67வது புள்ள சொன்னேன், 67வது பேரும் மறந்தவர். மஷாஅல்லாஹ், சொர்க்கவாசிகளுக்குரிய அடையாளம் குழந்தை பாக்கியம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க கல்யாணம் பார்க்கும் போது, புது பொண்ண தேடும் போது, நிறைய புள்ள கிடைக்கிற சாந்திக்குதான் பார்த்துக்கொள்ளுங்கோ, பார்த்துக்கொள்ளுங்கோ. அவட உமக்கு எத்தனை புள்ள? சிலவங்க சொல்ற, அம்மா எங்கட மகனுக்கு நாங்க ஒரு பொண் பாத்திக்கிற, அவங்களும் ஒரே ஒரு பொம்பளை புள்ள, ஒரு கரைச்சலும் இல்ல. அது பில ஒரு பொம்பளை புள்ள அர்த்தம், உங்களோட மகனுக்கும் அவன் மூலமா நிறைய பிள்ளைகள் பிறக்காது. எனவே நிறைய பிள்ளைகள் பெறக்கூடிய பெண்களை பார்த்து முடியுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது சொர்க்கத்துக்கு போற பொம்பளைக்கு அடையாளம். அடுத்தது சொன்னாங்க, சொர்க்கவாசி பொம்பளை எப்பவுமே கணவனை மன்னிப்பா, கணவனை மன்னிப்பா. கணவன் ஒரு தவறு செய்தாலும் கணவனிடத்தில் போய் மன்னிப்பு கேட்பா. எப்படி தவறு செஞ்சது அவரு, நாங்க மன்னிப்பு கேட்கவா? ஓ, சொர்க்கத்து பொம்பளைக்கு அடையாளம், வாங்கோ, நீங்க என்னோட சந்தோஷம் இல்லாட்டி எனக்கு சந்தோஷம் இல்ல, நான் சின்ன குடிக்க மாட்டேன், தயவு செஞ்சு என்னோட நல்ல அறிங்கோண்டு கணவனிடத்துல மன்னிப்பு கேட்டு உறவை பலப்படுத்திக் கொள்வார் சொர்க்கவாசி பொம்பளை கிடையாது. எப்படி கணவன் செஞ்ச தப்புக்கு இவன் மன்னிப்பு கேட்கிறான்? இது ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்த சில அடையாளங்கள். அடுத்தது பெண்களிடத்துல, பெண்களிடத்துல ஒரு நல்ல தன்மை கோணும். கணவன் வீட்டுக்கு வரும்போது அவரை வெல்கம் பண்ணணும், வரவேற்கும், அவரை வரவேற்கும். எப்படி எங்களுக்கு முன்மாதிரி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வர நேரம் ஒரு அழகான கவிதையை படிப்பாங்க. கவிதையை என்ன சொல்றாங்க, லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சு, எனக்கும் ஒரு சூரிய நீக்குது, ஆகாயத்துக்கும் ஒரு சூரிய நீக்குது. வஷம்சி ஹைரும் மின் ஷம்சிஸ்தமா, என்ன சூரிய நீக்குதே, இந்த வானத்துடைய சூரியனை விட சிறந்தது. ஃபைன ஷம்ச தத்லூ பாதல் ஃபஜ்ரி, அந்த சூரியன் சுபகுக்கு பின்னால உதிக்குது. வஷம்சி என்ன சூரியன் தத்லூ பாதல் இஷாயி, இஷாக்கு பின்னாலதான் உதயமாகிற. எப்படி மாப்பிளை, ஒரு மனைவி கணவனை சூரியனுக்கு ஒப்பிட்டு அவரை வீட்டுக்களை வரும்போது வரவேற்கிறார், எப்படி குடும்ப வாழ்க்கை எவ்வளவு ஒரு கணவனுக்கு சந்தோஷம் இருக்கும். காலையில தொழிலுக்கு போனவர் அந்தியில நொந்து போய் வெயிலில் வாடி போய் பசி தாங்க முடியாமல் வருத்தத்தோடு பல தொழில் ரீதியான பல சிக்கல்களுக்கு அவர் முகம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வாரார் நிம்மதிக்காக. அந்த நேரத்திலே நீங்கள் அவரை வரவேற்கின்ற அந்த அழகிய முறை சுபஹானல்லாஹ், உங்களுக்கு இடையில் உள்ள உறவை பலப்படுத்தும். இத பேணும். ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு மனைவி, ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்துட்டா அவட கால் கீழப்படாது, பறந்து வந்து நீவா. ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, என்னம்மா உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷம்? அல்லாஹ் ரசூலே, நீங்க என்ன வீட்டுக்கு வந்தீங்க, இரவுல எனக்கு என்ன சந்தோஷம் இருக்குது. அவ சொல்லுவா, இப்படி கணவனை வரவேற்கும். வீட்டுக்கு வாரவர் இவர் லிஸ்ட் ஒன்று காலையில கொடுத்துடிப்பா, லிஸ்ட் ஒன்று காலையில கொடுத்துடிப்பா, வீட்டுக்கு வாரவர் மறந்து வந்துட்டார் என்று சொன்ன வீட்டு வாசலுக்கிட்ட வரும்போதே ஓதத்தோட, எனக்கு தெரியும் உங்களுக்கு ஒரே மறதித்தானே, இப்படித்தானே எந்த நாளும் நீங்க இப்படியே தானே, இப்பத்தானே சொன்ன சாமான ஒழுங்க வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க, வரும்போதே இந்த பாட்டை படிச்சா நாளைக்கு அவருக்கு வெறுப்பு தான். எனவேதான் அழகாக அன்பாக அவரை உள்ளே எடுத்து வரவேற்க வேண்டும். ஒரு சஹாபி வீட்டில இருந்து வெளியே போற நேரம் அவருடைய புள்ளைக்கு சுகம் இல்ல, அவர் வெளியே போயிட்டார். போனதோட புள்ள மவுத்து, அவருடைய மனைவி அந்த மையத்தை குளிப்பாட்டி கபன் செஞ்சு மறைச்சி ஒளிச்சு வச்சிட்டார். இப்ப மாப்பிள்ள வாரார் வீட்டுல, சொன்னா யாரும் அவரை சொல்லி குழப்ப கூடாது. நான் சொல்லுவேன், புள்ள மவுத்து புள்ள மவுத்தான செய்திய மனப்பிள்ளைக்கு நீங்க யாரும் சொல்லக்கூடாது, நான் சொல்லுவேன். அவ வளமையா கணவன் வார நேரம் தன்னை சோடிச்சு கொண்டிருப்பா. அன்றைக்கு மிகவும் விசேஷமாக மிக மிக அழகாக முஸ்லிம் ரிவாயத் ஒன்றி தன்னை வளமைக்கு மாத்தமாக சோடிச்சு கணவனை கவருகின்றது போல் அவர் தயாரிச்சு கொண்டிருந்தான். கணவன் வாரார், வேலையிலிருந்து வாரார், தொழிலிருந்து வாரார், வெளியே போயிட்டு கொண்டு வாரார், ஆறுதலுக்கு வாரார். வந்ததோட கவலையான செய்தியை சொன்னா, பிரஷரிக்கும் சுகரிக்கும் பிரச்சனை அளிக்கிற, வந்தா தின்னோனும் குடிக்கணும், அதுக்கு பிறகு விஷயத்தை சொல்லணும். அவ சொன்ன யாரும் சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லுவேன். வீட்டுக்குள்ள வந்தாரு, மகனுக்கு எப்படின்னு கேட்டாரு. இவ போய் சொல்லல, புவன் இருந்ததை விட நல்லா இருக்கு. வருத்தத்தில் இருந்துச்சு, சொர்க்கத்திலேக்கு நல்ல ஒரு பதில், இருந்ததை விட நல்லா இருக்கு. நீங்க வாங்குவோம், தின்ன கொடுத்தா நல்லா சாப்பிட்டாரு. பொம்பளையும் பார்த்து பார்த்து ரசிக்கிறார், என்ன அழகாய்க்கிறாய் நீ. சாப்பிடுறார். ரூமுக்கு போனாங்க, அவருடைய உடல் தேவையை பூர்த்தி செய்தால், உடல் தேவையை கூட வயிற்று வீட்டுல கணவன் உடல் தேவையை கவனிக்கிறது சொன்னான். எல்லாம் முடிஞ்ச பிறகு அவ கேட்கிறா மாப்பிள்ளை கிட்ட, எங்களிடத்துல ஒருத்தர் ஒரு அமானிதமா ஒரு பொருளை தந்து வச்சிருக்கிறார், பாதுகாக்க சொல்லி. கொஞ்ச நாளைக்கு பின்னால வந்து கேட்கிறாரு, அத தாங்க நாங்க கொடுக்கணுமா? அவர் சொன்ன, ஏன் கொடுக்காம அமானிதம் கொடுத்தே ஆகணும். அவ சொன்னா, அப்படின்னா அல்லா அந்த குழந்தைய எங்களுக்கு தந்தான், இப்ப அந்த குழந்தைய அல்லா கேட்கிறான், நாங்க கொடுக்கணும். அவருக்கு சூடாயிட்டு இப்படி சொன்ன கோபம் வந்துடும். வந்ததுலேருந்து நீ அழகா சோடிச்சு எனக்கு தின்ன தந்து இப்படி எல்லாம் செஞ்சுட்டு நீ சுத்தி வளர்ச்சி வாரா என முடிவு பண்ணிட்டா நீங்க கவலைப்படுவான போக்கோ. மனைவிய வாழ்த்தினாங்க ரசூலுல்லா. பிரச்சனையோட வார கணவன் சுப்ஹானல்லாஹ், வீட்டுக்குள்ள உள்ள பிரச்சனைகளை தூக்கி போட்டு அவர்கள் மனசை உடைக்காம எவ்வளவு அன்பாக வரவேற்றான். அடுத்தது, பெண்கள் எப்பவுமே உங்கட கணவன் வரும்போது நீங்க ரெடியாவி இருக்கணும், அது ஆக முக்கியம். உங்கள்ட இருக்கக்கூடிய ஆடைகளில் மிக அழகானதை கணவனுக்கு முன்னால் அணியுங்கள். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இறுக்கமானதை, கட்டையானதை, மெல்லிசானதை உங்கட கணவனை கவர்றதுக்காக நீங்க உடுங்கோ. இது ஆக முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு நாங்க கல்யாணம் உடுண்டு வரணும், எங்களை சோடிக்க அப்ப கணவண்ட மண்ணுக்கும் கணவண்ட மண்ணுக்கு ஏதோ உடைக்கிற யாருதான் கண்டுபிடிச்சோ தெரியாத ஹவுஸ் கோட் உண்டு. எல்லா நேரமும் இதை தணிக்கிறான். இந்த ஹவுஸ் கோட்டோட தான் வீடு கூட்டுறதும், சமைக்கிறதும், பாத்ரூம் கழுவுறதும், முத்தம் கூட்டுறதும், ஒற்ற அடிக்கிறதும், சமையல், கறி, ஆணம், சோறு எல்லாம் ஹவுஸ் கோட்ல. சில ஹவுஸ் கோட்டைக்கு கலட்டு நிப்பாட்டினா லிக்கிட் புலாம், அப்படி கல்லா போயிட்டு. இதோட வீட்டுக்கு வார கணவனை வாங்க வாங்க வரவேற்றால் இது என்ன நியாயம்? மனைவியிட அழகு கணவன்மாருக்கு விளங்குதில்லை. காரணம், கணவன் நீக்கும் போது அவர் தன்னை சோடிச்சு கொண்டிருக்கிறார் இல்ல. இது பெரியோர் தோல்வி. உண்டை விலகிக் கொள்ளுங்க தாய்மார்களே. உங்கட கணவன்மார் காலையில பஜாருக்கு போறாங்க, போனால் பின்னேரம் வரும் வரைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா எத்தனை பொம்பளைகள் அவர் பார்க்கிறார்? பார்க்கறன்னா கண்மணுக்கு விளங்குது. சாமான் வாங்க வராங்க, பஜார்ல திரியறாங்க, அந்நிய பெண்களும் வராங்க, அரகுறையா வராங்க. அங்க யாரும் ஹவுஸ் கோட் போட்டு பஜாருக்கு வரல. ரொம்ப அழகா சோடிச்சு டெனிமோட டிஷர்ட்டோட இறுக்கமான உடுப்போட, கிட்டான உடுப்போட, மெல்லிசான உடுப்போட, அரகுற நிர்வாண கோலத்துல எத்தனையோ பெண்கள் பஜாருக்கு வராங்க. உங்கட கணவர் அதை பார்க்கிறார். கண்ணுக்கு விளங்கு. இப்ப அவட போட்டோ கணவன் மூளையில பதியுது. அந்த கேமரா அவட கண்ணுக்குள்ள நிக்குது. 100 பொம்பளை ஒரு நாளைக்கு கண்டுபட்டிருந்தா 100 பொம்பளோட போட்டோவும் கணவன் கண்ணுக்குள்ள நிக்கு. தாய்மார்களே, சகோதரிகளே, இப்ப அந்தியில வீட்டுக்கு வாராரு, கடையில கண்ட 100 போட்டோக்கள் 100 பேரும் ரெடியாகி வந்தவங்க, சோடிச்சு கொண்டு வந்தவங்க, அழகா வந்தவங்க, இறுக்கமா உடுத்து வந்தவங்க, கிட்ட உடுத்து வந்தவங்க, அறகுறையா உடுத்து வந்தவங்க, கவர்ச்சியா வந்தவங்க, ஆபாசமா வந்தவங்க, அவ்வளவு பேருடைய போட்டோவும் இவருடைய மூளையில இருக்குது. இப்ப உங்களோட வீட்டுக்கு வார, கதவை தட்டி வீட்டுக்கு வந்ததோட நீங்க இந்த சொன்ன ஹவுஸ் கோட்டோட இருந்தா என்ன நடக்கும்? இவர் யோசிப்பார், திருப்பியும் பஜாருக்கே போயிருவோமா? மனிதர் கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாம் தடை செய்திருக்கிறது ஆண்கள் நடுநிசியில ராவைக்கு பயணங்கள் பேசிட்டு வந்து கதவை தட்டவாறு கதவை தட்டவாறு. ஏன் தெரியுமா? இப்ப மாஷால்லா எங்களுக்கு ஊடக வசதிகள் இருக்குது, டெலிபோன் கோல போட்டு கொடுத்து வந்துடலாம். நான் வந்துட்டீங்கிறேன், இத்தனை மணிக்கு வருவேன், பத்து மணிக்கு வருவேன், 12 மணிக்கு வந்துவேன் சொல்லிட்டு வரலாம். ஏனென்றால் அதுல பல காரணம் அதுல உண்டு. மனைவி கணவன் வரும்போது தன்னை சோடித்துக் கொண்டு அழகுபடுத்திக் கொண்டு சுத்தமாகிக் கொண்டு கணவனை வரவேற்க தயாராவதற்கு அவளுக்கு நேரம் தேவை, நேரம் தேவை. இவரும் 3 மாசம் வெளிநாட்டில் இருந்துட்டு வாராரு, 1 வருஷம் வெளிநாட்டில் இருந்துட்டு வாராரு, 1 கிழமையா பஜார் வைத்துட்டு வாராரு. இப்ப பல பெண்களை பார்த்திருப்பாரு, கண்ணுக்குள்ள எத்தனையோ பெண்களுடைய போட்டோக்கள் ஓடுது. வீட்டுக்கு வரும்போது நீங்கள் உங்களை சோடித்துக் கொண்டு அழகுபடுத்திக் கொண்டு கவர்ச்சியாக உடுத்து கொண்டு நீங்க இருக்கணும். சொல்லாம கொள்ளாம ராவைக்கு 12 மணிக்கு 1 மாசத்துக்கு நீங்க வெளியில இருந்துட்டு 1 மாசத்துக்கு பிறகு வந்து ராவு 12 மணிக்கு கதவை தட்டினீங்கன்னு சொன்னா அவ எப்படி இருப்பா? தூங்கிட்டு இருப்பா. இருக்கிறத்திலையும் ஆக பறன பழைய உடுப்போனதான் உடுக்கிற தூக்கத்துக்கு போக போல கொண்ட முடி எப்படி தலைமுடி பறட்டையா போய் தீக்கு. ராவு 12 மணி, நீங்க 1 மாசத்துக்கு பிறகு வீட்டுக்கு வாரீங்க, நீங்க போன இடத்துல எத்தனையோ பெண்கள் பார்த்து பட்டிக்கலாம். மனிதன் வகையில மனசுல பல எண்ணங்கள் ஓடி இருக்கலாம். வீட்டுக்கு வாரீங்க உங்கள் மனைவியை தேடி, அவ தூங்கி எழுப்பி திடீரென்று யாரோ தெரியாது பறட்ட தலையோட பழைய உடுப்போட தான் ரெடி இல்ல சோடிக்கல்ல இப்படியா நேரத்துல இரவு 12 மணிக்கு நீங்க கதவை தட்ட வந்து கதவை திறந்தான்னு சொன்னா அவட கண்ணை பார்க்கவே ஈச்ச பழம் மாதிரி சிவப்பாதிக்கும். நீங்க நினைப்பீங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறோமா மையவாடிக்கு வந்துட்டோமா? ஏன் சகோதரர்களே, பெண்கள் கணவனுடைய மனசரெல்லோ. நீங்க உங்கட கணவன் 8 மணிக்கு வாராரா, நீங்க 7 மணிக்கே உங்களை சோடிக்கும். நீங்க குறிக்கோணும், நேர்மை நாற்றங்களை போக்க வேண்டும், பாசங்களை பூச வேண்டும், இறுக்கமான ஆடைகளை உடுங்கள், ஆகாசமானதை உடுங்கள், கணவனை கவருங்கள். அவர் நினைக்கணும், எத்தனைய நான் பஜார்ல பார்த்தாலும் எனக்குன்ற ஒரு அழகி வீட்டில் இருப்பாவே, என்னை எதிர்பார்த்திருப்பாளே, சோழித்துக் கொண்டிருப்பாளே, நான் வருகின்ற நேரத்தை பார்த்துக் கொண்டிருப்பாளே, அந்த ஏக்கம் விளங்கும். சில பெண்கள் கதைக்கிறாங்க, துவா செய்வோம், அவரு வர வர என்னோட மொஹப்பத்தே குறவு, விருப்பமே குறவு, என்னன்னு தெரியாது. ஓ, நீங்க அந்த ஹவுஸ் போட்டோட இருக்க மாட்டீங்க, குறையத்தான் செய்யும். உங்களோட சொந்த வாழ்க்கையை நீங்க மாத்தும், கணவனுடைய உள்ளத்தை வெல்ல வேண்டும், கவர்ச்சியாக நீங்கள் அணிய வேண்டும். இது உடுக்கிறதெல்லாம் அந்நியவன் பார்க்க, எங்கட பெண்மணிகள் உடுக்கிறத யார் பார்க்கிறது? கல்யாண வீட்டில் ரோட்ல உள்ளவன், மீன்காரன், கள்ளன், பஜார்ல உள்ளவங்க, அந்நிய ஆண்கள் மனைவிட அழக பார்க்கிறாங்க, கணவனுக்கு பார்த்து ரசிக்க சந்தர்ப்பம் இல்லாம இருக்கிற. எனவேதான் உள்ளத்தால வேற்றுமை உண்டான். சபைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எனவேதான் மனைவிமார்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய பல கடமைகள் இருக்கிறது, பல கடமைகள். சொல்ல போனா நீங்க எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும், எவ்வளவு பெரிய டிகிரி ஹோல்டர் ஆயிருந்தாலும், டிகிரி ஹோல்டர் ஆயிருந்தாலும், கணவன் கணவன் தான், அவருடைய காலுக்கு கீழே தான் உங்களுக்கு சொர்க்கம் இருக்குது. அதை மட்டும் உங்களுக்கு மறக்கலாம். இது ஒரு நீண்ட பாடம் என்றாலும் நேரம் இடம் கொடுக்காது. நான் சுருக்கமாக ஆண்கள் பெண்கள் பக்கம் செய்ய வேண்டிய சில ஒரு சில கடமைகளை சொல்லி நாம முடிவுக்கு வருவோம். நிறைய பெரிய ஒரு பாடம். இப்ப ஆண்கள்ல ஆண்களும் பெண்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கல்யாணம் முடிக்க முந்தி என் ஆழம் அறியாமல் காலை விடாதே. கல்யாணம் என்கிறது நீங்க வாங்குற வாகனத்தை போல இல்ல. நாங்க ஒரு வாகனம் வாங்குற, சின்ன ஒரு சத்தம் வந்தாலும் எங்களுக்கு அது பிடிக்காது, நாங்க வேற ஒன்னு மாத்திடுறோம். மோட்டார் சைக்கிள் வாங்குற, அது சின்ன டகடம் டகடம் வந்துச்சுன்னா எங்களுக்கு சரி வரா, எனக்கு இந்த சத்தம் எல்லாம் பிடிக்காது, எனக்கு சும்மா நீ கை கொடு வேற என்ன மாத்துறீங்க, இப்படி மாத்த முடியாது. அது ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை, ஆழமான வாழ்க்கை. எனவே கல்யாணம் என்று வார நேரம் ஒவ்வொரு வாலிபர்களும் விளங்கோனும் பொம்பளைண்டா யாரு, மனைவி என்பவள் யார், இந்த பாடத்தை விளங்காம நீங்க கல்யாணம் முடிக்கப்படாது. ஹதீஸ்ல வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மனைவி மார் யாரு தெரியுமா, ஆதம், அதாவது மனிதனுடைய விலாப்புறத்தில் வளைந்த பகுதியால் படைக்கப்பட்டவள், அவதான் மனைவி. ஆம்பளை மாதிரி இல்ல, பெண்கள்ட படை கூடவே வித்தியாசம். நாங்க ஆம்பளைகள், ஆனா அவங்க வந்து பெண்கள். மனிதனுடைய விலாப்புறத்தினால் படைக்கப்பட்டிருக்க, விலாப்புறத்திலையும் மேல் பக்கம் நல்லா வளைஞ்சு. அப்ப என்ன சொல்ல வரணும்டா, வளைஞ்ச வளைந்த ஒரு இடத்திலிருந்து படைக்கப்பட்டவர்களிடத்திலே வளர்த்தல் குணங்கள் இருக்கத்தான் செய்யும். அது சத்தம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கு, அது மாத்தியலாம். சில குறப்பாடுகள் மனைவி மாத்தி, அது ஒரு போதும் மாத்தியலாம். ரசூலுல்லாஹ் இந்த குறப்பாட்டை அவங்க மனைவிமார்கள்ட்ட கூட பார்த்தாங்க, ஆயிஷாட்ட குறப்பாட பார்த்தாங்க, ரசூலுல்லாஹ் ஹஃப்ஸாட்ட குறப்பாட பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ரெண்டு மனைவிமார் ஆயிஷாவும் ஹஃப்ஸாவும் என்ன தெரியுமா, ஒரு நாள் கதைச்சு கொள்றாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு மனைவிட வீட்டுக்கு பேசிட்டு வார நேரம் அவ தேன குடிக்க கொடுத்து அனுப்புற, தேன். இந்த ரெண்டு பேரும் பேசிக்கொண்டாங்க ஆயிஷாவும் ஹஃப்ஸாவும், ஏண்ட வீட்டுக்கு வந்தா நான் சொல்லுவேன், ஓ வீட்டுக்கு வந்தா நீ சொல்லு, என்னத்த வாயல்ல நாட்டம் அடிக்குது, ஒரே வந்து இப்படி ஒரு தோக போடுற, என்னோட விருப்பம் இல்லைன்றது காட்சி. அப்ப ரசூலுல்லாஹ் வந்தாங்க, ரெண்டு மனைவிமாரும் பேசி வச்சது போல சொல்லிட்டாங்க, என்னோட வாயில் உரை அவட வீட்டுக்கு பேசி வந்து நாட்டம் அடிக்கிற வாயல்ல மனைவிமார், அதுல குறப்பாடுதான் செய்யும். ரசூலுல்லாஹ் இந்த குறப்பாட்ட ஆயிஷாட்ட பார்த்தாங்க, ஹப்சாட்ட பார்த்தாங்க, கோபப்படல, ஓங்கி அடிக்கல. பெண்கள் புறப்பாடு உள்ளவர்கள் தான், வளர்த்தல் குணம் உள்ளவர்கள் தான். எனவே இதை விளங்கி வாழும், பொறுமையா வாழும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சரி சரி இதுக்கு பிறகு நான் தேன் குடிக்க மாட்டேன் சொல்லிட்டான். அல்லா உடனே ஆயத்திறக்கிறான், அச்ச வாங்க நபியே, உங்களை ரெண்டு பொம்பளை புள்ள பொம்பளை ரெண்டு மனைவிமார சந்தோஷப்படுத்த அல்லாஹ் ஹலாலாக்கின தேனை, ஏ அப்பா நீங்க ஹராமாக்குறீங்க, அல்லாஹ் தேனை ஹலாலாக்கிக்கிறான், நீங்க ஹராமாக்குறீங்க, கொஞ்சம் சந்தோஷப்படுத்த அப்படி அல்லாஹ் கண்டிக்கிறான் நபிய. அப்ப ரசூலுல்லாஹ் சூடாயிருந்து ஆயிஷா ஹப்ஸா, அது பொம்பளை மாதிரி, அது மாதிரி இப்ப அடிக்க தேவைப்படாது, உதய தேவைப்படாது. ஏன், அது பெண்கள் வளைந்த குணம் உள்ளவர்கள், ஒவ்வொரு பொம்பளை கிட்ட ஒவ்வொரு வளர்த்தல் குணம் இருக்கிற, இதை போய் நாங்க அழைத்துக் கொள்ள தேவையில்லை. ரசூலுல்லாஹ் ஒரு யுத்தத்தில் இருந்து திரும்பி வர நேரம் ஒரு மனைவிய கல்யாணம் முடிச்சுட்டு வந்தார், ஒருத்தர கல்யாணம் முடிச்சுட்டு வந்தார், மதீனாக்கு வர நேரம் கல்யாணம் முடிச்சுட்டே வந்து சேர்ந்துட்டார். இப்ப ரசூலுல்லாஹ் மத்த மனைவிமார் புது பொண்ண பார்க்கவாரு, ரசூலுல்லாஹ் மத்த அந்த புதிய மனைவிய பார்க்கவாராங்க. வந்த நேரம் ஆயிஷா கிட்ட கேட்டாங்க, கைஃப ரஐதிஹா, ஆயிஷா எப்படி புதிய என்ன மனைவி நல்லா இருக்கிறாவா. ஆயிஷா என்ன தெரியுமா சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ், எனக்கும் உங்களுக்கும் பாடம், பொம்பளைகள்ல அந்த வாய் அடிக்கிற விஷயங்கள்ல நானும் நீங்களும் கொதிக்கப்படாது, சூடாகப்படாது, சீரிப்பாயப்படாது. அவ சொன்ன ஆயிஷா, பொம்பளையா முடிச்சுக்கிறீங்க, இன்னஹா யஹூதியா, அது ஒரு யஹூதி உண்ட, அது யாரு தெரியும், ஒரு யஹூதி, இத போய் முடிச்சிட்டு வந்து எப்படி ஈகிறீங்கன்னு கேக்குறீங்க நீங்க அப்படின்னு சொல்றா சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் வந்த கோபத்துல விட்டுருந்தா பறந்து இப்ப ஆயிஷா துண்டும் இஞ்சிக்காது, அடிக்கிறது கட்டித்தனம் இல்ல, பொம்பளைக்கு அடிக்கிறவன் ஆம்பளையும் இல்ல, ஆம்பளையும் இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களோட பொம்பளைகள் செய்யற குறைய கண்டுட்டு நீங்க எடுத்து எடுப்புல அடிக்கிறீங்க, உதயிறீங்க, எந்த மூஞ்சோட ராவை கவட்ட போறீங்க, வெக்கம் இல்ல அவளுக்கு, பொறுமைக்கும் பொறுமை. பெண்ணிடத்துல குறைகளை கண்டா, ஆஹ் இது ரசூலுல்லாஹ்வும் மனைவிமார்த்த கண்ட குறைகள் தானே, ரசூலுல்லாஹ் சீரிப்பாயில்லையே, சிங்கம் புலியா மாறலையே, சும்மைப்பா ஒரு குறைய கண்டுட்டு அதை விட்டுட்டு இன்னொரு நன்மையை பார்த்து மாறும். இன்னொரு நன்மையை பார்த்து வாழ்ந்துட்டு போக வேண்டியதான். அடிக்கிறது ஏசுறது திட்டுறது இதெல்லாம் ஒரு இஸ்லாமிய கணவனுக்கு பொருந்தார்.
கண்ணியத்துக்குரியவர்களே,
பெண்கள் என்றால் அது ஏதோ ஒரு வளைந்த இடத்திலிருந்து படைக்கப்பட்ட அந்த வளசல் குணங்கள் அவர்களிடத்துல இருக்கத்தான் செய்யும். உமர் ரதியல்லால் அவங்க காலத்துல ஒருத்தர் உமர் ரதியல்லால் அவர்களிடத்துல வந்தாரு. எதுக்கு தெரியுமா? எங்க மனசு என்னோட ஒரே தகராறு, ஒரே பிரச்சனை, இதுக்கு ஒரு மருந்து எடுத்துட்டு போக வந்தார். உமர் ரதியல்லால் அவங்க வீட்டு முன்னுக்கு வந்து நிக்கிறாரு. அவங்கள மனுஷி அவங்கள நிப்பாட்டி வச்சு தாறுமாறா கிழிச்சு நிக்கிறான். இவர் பார்க்கிறார், என்னடா இது, ஏந்த நோய்க்கு மருந்து எடுக்க வந்தா டாக்டருக்கு சேம் ப்ராப்ளம். அவருடைய மனுஷி அவரை போய் விளாசிட்டிருக்கிறார். இவர்த நான் என்ன கேட்கிறேன். அவர் திரும்பி போறார். போகும்போது உமர் ரதியல்லாஹு அன்ஹு கண்டுட்டாங்க, வாங்க என்ன வந்தீங்க போறீங்க, இல்ல எந்த மனுஷி என்னோட பெரிய பிரச்சனை, இதுக்கு ஒரு முடிவை கேட்டுட்டு போக உங்கள்கிட்ட வந்தா உங்களுக்கு அதே பிரச்சனை, நான் என்ன உங்கள்கிட்ட கேட்கிறேன். உமர் ரதியல்லாஹு அன்ஹு அழகா சொன்னாங்க, இங்க வாங்கோ, இந்த மனைவி இருக்கிறாவே, அவ எங்களுக்கு சாப்பாடு சமைச்சிட்டாராவா, அவ வந்து என் உடுப்பை கழுவிட்டாரா, ஓ கழுவிட்டாரா, அவ என்னை அவ்வளவு வேலைகளையும் செய்கிறான், நான் பெற்று போன்ற புள்ளைகளை வளர்க்கிறான், புள்ளைகளுக்கு பால் ஊற்றுறான், எனக்கு சமைச்சிட்டாரா சொல்றாங்க. இந்த பொங்கலை இல்லாட்டி நான் என் ஆசைய ஹராத்துல தீர்த்து கொண்டா நாளைக்கு நரகம் போவேன். சொல்ல போனா பெண்கள் எங்களை நரகத்தில் இருந்து காப்பாத்துறாங்க. இப்படி உதவி எல்லாம் செய்யக்கூடிய இந்த பொம்புளல் கொஞ்சம் ஏசிட்டா பொறுத்து கொள்ள வேண்டியதானே. எவ்வளவு உதவிகள் எங்களுக்காக செய்யறாங்க, எங்களுக்காக அர்ப்பணிக்கிறாங்க, எங்களுக்கு சமைச்சுட்டாரது அவங்களுக்கு வாஜிப் இல்ல, டீ ஊட்டாரது வாஜிப் இல்ல, உடுப்பு கழுவிட்டாரது வாஜிப் இல்ல, பெத்த பிள்ளைக்கு பால் கொடுக்கறது அவங்களுக்கு வாஜிப் இல்ல. இப்படி இருக்கும் போது ஒரு சேவையோடு செய்கிறார்களே, குறைகளை கண்டு தூக்கி பிடிக்காதீர்கள். ஒரு குறையை கண்டுட்டா அதை விட்டுடுங்க, இன்னொரு நிறைவை பார்த்து வாழுங்கள் என்று புத்தி சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவேதான் இது ஒரு கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கை அமைய வேண்டிய முறைகள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அடிப்படையில தான் நாங்க கொஞ்சம் எங்களோட குடும்ப வாழ்க்கைய ஒரு ஒரு சொர்க்கத்துடைய ஒரு சூழல், ஒரு பள்ளிவாசலுடைய ஒரு சூழலாக எங்களோட வீடு வாசல்களை நாங்க பார்த்தோம். குர்ஆன் ஓதுற சத்தம், தொழுகையின் சத்தம், ஜிக்ரின் சத்தம், என்ன ஜகரியா ரஹ்மத்துல்லா அவங்கள ரெண்டு பொம்பளை பிள்ளைகள வாழ்க்கையை படிச்சுப்பார். வீட்டை விட்டு வெளியே போறாங்க, 7 வயசு பிள்ளையும் 4 வயசு பிள்ளையும் வீட்டை விட்டு வெளியே போறாங்க. இந்துக்களுடைய தேர் தேர் அந்த திருவிழா அந்த மியூசிக் வெளியே போட்டிருக்கிறார். இந்த மியூசிக் சத்தம் புள்ளகிட்ட காதுல போனதோட ரெண்டு விரல காதுக்குள்ள குத்திட்டு ஷைத்தான் 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 என்று சொல்லி வீட்டுக்குள்ள ஓடி வந்தார். எப்படி அழகா புள்ள வளர்த்திக்கிறார், 7 வயசு புள்ள 4 வயசு புள்ள, மியூசிக் ஹராம், ஷைத்தான், காதை கேட்க கூடாது, காதுல விரல குத்தி கொண்டு உள்ள ஓடி வரார். எப்படி உமா எப்படி பாப்பா வைக்கும். கண்ணியக்குரியவர்களே, இப்படி இந்த வாழ்க்கையில என்னோட புள்ள குட்டிகள் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலை நாம வளர்ப்போம். இந்த 7 வயசு பிள்ளையும் 4 வயசு பிள்ளையும் ரமலானுடைய காலத்துல ஓதுற குர்ஆனுடைய அளவு தெரியுமா, ஒரு நாளைக்கு 2 30 ஜுசூகளை குடிப்பார். 2 குர்ஆன், 2 30 ஜுசு குர்ஆன். சஹர்ல இருந்து மகரிபு கடையில 1 30 ஜூஸ், மகரிபில் இருந்து சஹர் கடையில இன்னொரு 30 ஜூஸ். எத்தனை வயசு? 7 வயசு 4 வயசு. எப்படி பக்குவம்? இது பெற்றோர்களாகிய நாங்க தயாராகணும். நாங்க வீட்டுக்குள்ள குருவானோர், நாங்க தொழுகையாளிகளாக மாறோம், குடும்பத்தை வழி நடத்தோம். இப்படி ஒரு நாளைக்கு 2 குர்ஆன் ஓதுற புள்ளகந்த மவுத்து எப்படி அமையும், எப்படி மவுத்து வரும்? கண்ணியத்துக்குரியவர்களே, எப்படி மவுத்து என்று சொன்னா, மூத்த புள்ள உமா தொழுதுட்டு வாரேன்னு சொல்லி சுஜூதுல போச்சு. சுஜூதுல இது தலவுக்கவே இல்லை, என்ன தட்டி பார்த்தா புள்ள மவுத்து. எப்படி மறக்கத்தான் ஒரு மவுத்து! ஏன் ஓதுவது முழுக்க குர்ஆன், நல்ல மவுத்து. 2வது புள்ள அஜரஜி யூசுப் ரஹமத்துல்லா அவங்க கல்யாணம் முடிச்சா வாலிப வயசே அவங்க சுகமில்லா போயிடுச்சு. மடியில தூக்கி அவட தலையை வச்சுட்டு அந்த புள்ளைக்கு யாசி ஓதுறான். யாத்திரை ஓதி கொண்டிருக்கும் போது அதுல ஒரு ஆயத்து வருகிறது. அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்கு சலாம் சொல்லுகிறான், சலாமுன் கவுலம் மின் ரப்பிர் ரஹீம். அல்லாஹ்வுடைய சலாம் சொர்க்கவாசிகளுக்கு உண்டாகட்டும். அந்த சலாம் வருகிறது. அந்த ஆயத்தை மூணு தடவை ஓதுறாங்க, அவட ரூஹு சொர்க்கத்துக்குள்ளே போயிடுச்சு. குர்ஆனோடு வாழ்க்கை, குர்ஆனோடு மரணம். குர்ஆனோடு வாழ்க்கை, தொழுகையில் மரணம். இப்படி ஆசைப்படணும். ஏண்ட மனைவிக்கு இப்படி ஒரு மௌத்து வரும், ஏண்ட பொம்பளை பிள்ளைக்கு இப்படி ஒரு மௌத்து வரும், எனக்கு இப்படி ஒரு மௌத்து வரும், ஏண்ட குடும்பத்துக்கு இப்படி ஒரு மௌத்து வரும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த அடிப்படையில குடும்ப வாழ்க்கை மிக முக்கியமான ஒரு பகுதி. அவர்களை சீரான முறையில் வழிநடத்துகின்ற பொறுப்பை அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு தந்திருக்கிறார். எனவே இன்றைய இந்த நிகழ்வின் மூலமாக ஒரு பாடத்தை கருத்தில் கொள்வோம். முதலாவது, குடும்ப தலைவர்கள் ஐந்து நேர தொழுகையாளிகளாக மாறுங்கள். பஜ்ர் தொழுகையை பள்ளி வாசலுக்கு வந்து தொழப்பார்கள், வீட்டில் தொழக்கூடாது, சுபஹ் இல்லாம தூங்கக்கூடாது. ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதரை பத்தி சொல்லப்பட்டுச்சு, அல்லாஹ் ரசூலே ஒத்தர சுபஹ் இல்லாம தூங்குறாரு, சுபஹ் இல்லாம தூங்குறாரு. ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க, ரொம்ப கேவலப்படுத்தி பேசினான். அவர் யார் தெரியுமா, அவருடைய ரெண்டு காதலையும் ஷைத்தான் சூ பண்ணிட்டார். எவ்வளவு அசிக்கும், ஷைத்தான் சிறுநீர் கழிச்சிட்டான், சுபஹ் இல்லாம தூங்குறார். அதனாலதான் இன்னைக்கு சில குடும்பங்களே எட்டு மணிக்கு எழுப்புறாங்கண்டா, கூட்ட குடும்பம் அவ்வளவு சூ பண்ணியா செய்தான். இவ்வளவு கேவலம், இந்த நிலைகளை வீடுகள் அறிக்கக்கூடாது. எனவே சுபக தொழுகையிலிருந்து எல்லாவித பழக்க வழக்கங்களையும் எங்களை குடும்ப வாழ்க்கையில ஆரம்பிப்போம். நிறைய துவாசிங்க, பிள்ளைகளுக்காக, மனைவி மக்களுக்காக, சாலிகானவர்களாக, நல்லவர்களாக மாற வேண்டும். யா அல்லாஹ், எங்க மனைவி மூலமாக எனக்கு கண்குளிர்ச்சியை தா ரஹ்மானே, எங்க பிள்ளைகள் மூலமாக கண்குளிர்ச்சியை தாயா அல்லாஹ் என்று குடும்ப தலைவர்கள் துவா செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்லதை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு சாலிகான சூழலை வீட்டுக்குள்ளே உருவாக்க வேண்டும். படமா, மியூசிக்கா, இசையா, ஹராமான காட்சிகளா, இவைகள் எல்லாம் தொலைய வேண்டும். ஹதீஸ்ல வந்திருக்குது, இரவு நேரங்கள்ல இந்த சமூகம் இசை, மியூசிக், பாடல் இதுகள்ல காலத்தை கழிப்பார், இதுகள்ல காலத்தை கழிப்பார். அல்லாஹ் கோபம் வரும். எந்த நாளும் நீங்க மனுஷனா தூங்கி மனுஷனா எழுப்ப மாட்டீங்க. ஒரு நாளைக்கு அல்லாஹ் கோபம் வரும். இரவிலே மனிதர்களாக தூங்குவீர்கள். காலையில் நீங்கள் எழும்பும் போது குரங்குகளாக, பன்றிகளாக அவர்களுடைய முகங்களை அல்லாஹ் மாற்றி விடுவார். ஏனென்ற இரவு காலம் அப்படித்தான். இரவு காலம் இன்றைக்கு இசை, மியூசிக், ஆடல், பாடல், படம், காட்சிகள், அசிங்கங்கள் அப்படித்தான் எங்க வீட்டுக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கிறேன். பெற்றோர்கள், குடும்ப தலைவர்கள் இதுல கவனம் செலுத்துவோம். எங்கட குடும்பத்தை முறையாக சீரான ஒரு நிலைமைக்கு கொண்டு வரத்துக்கு நாங்க எல்லாரும் முயற்சி செய்வோம். குடும்ப வாழ்க்கை சீராகட்டும். அதே நேரத்துல இந்த எங்கட பிலஸ்தீன்ல முஸ்லீம்களுடைய நிலைமைகள் எங்களுக்கு தெரியாமில்லை. எங்கட முதலாவது கிபிலா, முதலாவது முஸ்லீம்களுடைய கிபிலா பிலஸ்தீன். ரசூலுல்லாஹ் அவர்கள் 16 அல்லது 17 மாதங்கள் அந்த பைத்துல் மக்தீஸ் பக்கம் முன்னோக்கி தொழுதிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட முதலாவது கிபிலா. இன்றைக்கு அந்த பள்ளிவாசல் உங்களோட கண்ட்ரோல்ல இல்லாமே யூதர்களுடைய ஆக்கிரமிப்பு உள்ளாக்கப்பட்டீங்க. எங்களுக்கு எத்தனை பள்ளிவாசல் உலகத்தில் ஈந்தாலும் வேலில்ல. எங்களுக்கு இருக்கிற முக்கியமான மூணு பள்ளிவாசல், அதுல ஒன்று நானும் நீங்களும் இழந்திருக்கிறோம், ஒன்று நாங்கள் இழந்துட்டோம். அதுல ஒரு இஷாவை தொழுதா 500 இஷாக்கள் தொழுத நண்பர்களுக்கு அதை நாங்கள் இழந்துட்டோம். அந்த யகூதிகள் அவர்களுடைய தூசி படிந்த ஆயுதங்களை பரிசோதிப்பதற்காக அந்த பிலஸ்தீன் மக்கள் மீது அவர்கள் துப்பாக்கிகளை, குண்டுகளை வீசி அவர்களுடைய தூசி படிந்த ஆயுதங்களை பரிசோதிக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று வரை முஸ்லீம்கள் 1800 பேருக்கு மேல, 1800 பேருக்கு மேல சஹீதாகிறார். 20,000 மேற்பட்டவர்கள் காயப்பட்டிருக்கிறார். லட்சக்கணக்கானவர்கள் அகதிகளாக இருக்கிறார்கள். நானும் நீங்களும் இன்றைய இஷாவை நிம்மதியாக தொழுதுவிட்டு உட்கார்ந்திருக்கிறோம். ஆனால் பிலஸ்தீனிலே, காசாவிலே அந்த நிலைமை இன்று இல்லை. கல் மாரிகள், குண்டு மாரிகள் பொழியப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எந்த நேரத்தில் எனக்கு மூத்து வரும் என்ற நேரத்திலே இஸ்ராயல் எனது கண்முன்னாலே வந்து நிற்கிறார் என்பதை ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து ஒரு பயங்கரமான நிலையில் இருக்கிறார்கள். இந்த நிலையில நாங்க செய்ய வேண்டியது என்ன, நாங்க செய்ய வேண்டிய உதவி என்ன? நாங்க செய்யற உதவி, எங்களை ஒரு முஸ்லீம் சகோதரருக்கு ஒரு இடத்துல பிரச்சனை சொன்னா எங்களுக்கு நிம்மதியா இருக்க முடியாது. நிம்மதியாக இருந்தவன் முஸ்லீமாக கூட இருக்க முடியாது. முஸ்லீம் அல்ல மல்லம் முஸ்லிமின் முஸ்லீம்களுடைய விஷயத்துல கவனம் செலுத்தாதவன் முஸ்லீம் அல்ல. முஸ்லீம்களுடைய விஷயத்துல அக்கறை செலுத்தாதவன் முஸ்லீம் அல்ல. முஸ்லீம்கள் வந்து ஒரு உடம்பின் அவயங்களை போன்றவர்கள். காலுக்கு வலி என்று சொன்னா கண் தூங்காது, காலை அது சார்ந்த வைத்திய குறிப்புகளை எடுக்கும், வாய் மருந்தை குடிக்கும், கை அதற்கு உதவி செய்யும். ஒரு இடத்துல வலிக்கிறது சொன்னா மற்ற இடங்கள் விழிக்க தூங்காது, கண் விழித்து அதற்காக வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கும். காசாவிலே முஸ்லீம்களுக்கு பிரச்சனை, இங்கே நாம் எப்படி நிம்மதியாக தூங்குவது? இதுவரை சொல்லுங்கள் பார்க்கலாம், நான் ஏண்ட ஒரு நாள் துஆவுல சரி காசா முஸ்லீம்களை தனிப்பட்ட முறையில சேர்த்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறோம்? இவ்வளவு கவலைப்படுறோம், இவ்வளவு பத்திரிகைகளை படிக்கிறோம், இவ்வளவு மெசேஜ்களை வாசிக்கிறோம். ஏண்ட ஒரு நாள் இன்றைக்கு வரைக்கும் ஒரு நாள் சரி நான் 5 நிமிஷம் துஆ கேட்டு கண்ணீர் வடிச்சு முஸ்லீம்களுக்காக அழுதிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய எத்தனை பேர் எங்கள்ல இருப்போம்? பேப்பர் படிக்கிறவங்க இருக்கிறோம், நியூஸ் வாசிக்கிறவங்க இருக்கிறோம், 4 பேரோடு சேர்ந்து கவலைப்படுறவங்க இருக்கிறோம். பலத்தவன் துவா மூலமாக உங்களுடைய துவா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படவிருக்கிறது. ஏன் நீங்கள் இன்னும் துவா செய்யவில்லை? அந்த முஸ்லீம்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு உதவி இந்த துவா மட்டும்தான். இந்த துவாவின் மூலமாக ஏன் இன்னும் தாக்கல் செய்யவில்லை? கண்ணியத்துக்குரியவர்களே, சிறுபான்மை என்கின்ற ஒரு பிரச்சனை எங்களுடைய சிந்தனையில் தலை தூக்குகிறது. உண்மையில் சிறுபான்மை பிரச்சனை என்பது வார்த்தை அளவில் மட்டும்தான், வார்த்தையில தான் சிறுபான்மை. ஆனால் என்றைக்கு எங்கள்கிட்ட ஈமான் பலமாகுமோ, அமல்கள் உறுதியாகுமோ, சிறுபான்மை கதை அல்ல, அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு தான் இருக்கிறது. பத்ருடைய யுத்தத்திலே 313 பேர் 1000 பேர்களை விரட்ட விரட்டி அடித்தார்களே, அந்த வீர பரம்பரையை சேர்ந்தவர்கள் தான். ஏன் 313 பேர் சிறுபான்மையினர் அல்லவா? இல்லை, ஈமான் இருக்கும் போது அவர்கள் பெரும்பான்மையினர் தான். ஈமான் தான் எங்களுடைய பலம். நாங்க துஆ செய்யறோம் பிலஸ்தீன் மக்களுக்காக, ஆனா எங்களிடத்துல ஈமான் கிடையாது, எங்களிடத்துல 5 நேரம் தொழுகை கிடையாது என்று சொன்னா எங்க எங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட போகிறது? அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவி என்ன? நாம் முதலாவது முஸ்லீம்களாக மாற வேண்டும், நாம் தொழுகையாளிகளாக மாற வேண்டும், நாம் வட்டியை விட வேண்டும், நாம் விபச்சாரத்தை விட வேண்டும், நாம் இசையை மறக்க வேண்டும், நாம் பாவத்தை விட வேண்டும், நமது வாழ்விலே யகூதியத்தை நசரானியத்தை களைய வேண்டும். நாங்க முழுக்க முழுக்க வாழ்றது யகூதிகளாக, முழுக்க முழுக்க பின்பற்றுவது யகூதிகளை, துஆ செய்வது எப்படி துஆ கபூலாக போகிறது? கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு நிம்மதி இழந்த நிலையிலே முஸ்லீம்கள் அகதிகளாக, காயப்பட்டவர்களாக வைத்தியசாலைகளிலே, நமது முஸ்லீம்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட ஒரு குற்றத்துக்காக இன்று உயிர்கள் பறிக்கப்பட்டுக் கொண்டே போகிறது. இந்த நிலைகளை எல்லாம் கண்டு நாங்கள் கண்கலங்காமல் துஆ செய்யாமல் இருப்பது, அது நானும் நீங்களும் ஏற்றிருக்கின்ற இஸ்லாத்துக்கே பொருந்தாது, நீங்களும் நானும் ஏற்றிருக்கின்ற இந்த ஈமானுக்கே பொருந்தாது. எங்கேயோ முஸ்லீம்களுக்கு அடியாம் தாக்குதலாம் நாம் நிம்மதியாக இருக்கிறோமா? இது நம்ம என்னுடைய உங்களுடைய இஸ்லாத்துக்கு பொருத்தமில்லை. எனவேதான் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த காசா முஸ்லீம்களுக்கும் உண்மையான முஸ்லீம்களாக நாம் வாழ்ந்து வெற்றி அடைய அல்லாஹ் தௌஃபி செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். அல்லாஹும்ம அஃபிர் லனா துனுபனா வகதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம ஆயிஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன். அல்லாஹும்ம ஆயிஸ்ஸல் இஸ்லாம வல் முஸ்லிமீன். اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والكفرة والمشركين ودمر اعداء الدين فانصرنا على القوم الكافرين اللهم انصرنا على القوم الكافرين اللهم انا نسالك باسمائك الحسنى وصفاتك العلى ان تصلح احوال المسلمين في كل مكان اللهم اصلح احوالهم
وارث فسارهم واجمع قلوبهم على كتابك وسنة نبيك صلى الله عليه وسلم ربي رحماني الله يغفر பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ் இந்த இடத்துல உள்ள முஸ்லிம்கள் உண்டு சேர்ந்திருக்கிறோம் யா அல்லாஹ் ரெண்டு நாளாக தீனுடைய காரியங்களை படிச்சு கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் பலகீனப்பட்ட முஸ்லிம்கள் யா அல்லாஹ் கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் யா அல்லாஹ் கியாமத்து நாளுடைய அடையாளங்கள் எல்லாம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிற காலத்துல வாழ்றோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் இன்று நாளை கியாமத்து வந்து விடுமோ என்று பயப்படுகின்ற நிலையை அடைந்து விட்டோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த காலத்திலே அபிமார்கள் இல்லாத காலம் யா அல்லாஹ் பாவமான சூழல் ரஹ்மானே எல்லா பாவங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ் நாங்கள் செய்யாத பாவம் இல்லையா அல்லாஹ் எல்லா பாவங்களையும் செய்கிறோம் யா அல்லாஹ் பள்ளிக்குள்ளையும் பாவம் செய்கிறோம் யா அல்லாஹ் எங்கட பாவ சூழல் எங்க மிகச்சிருக்கு யா அல்லாஹ் யா அல்லாஹ் பிள்ளைகள் தகப்பனுக்கு முன்னால் பாவம் செய்யற காலம் யா அல்லாஹ் கணவன் இருக்கும் போது மனைவிமார்கள் பாவம் செய்கின்ற காலம் யா அல்லாஹ் பத்தினியான மனைவியை வைத்துக் கொண்டு கணவன் பாவம் செய்கின்ற காலம் யா அல்லாஹ் வாரிகர்கள் பாவம் செய்கின்ற காலம் யா அல்லாஹ் எல்லா காலின் பாவங்களால சோதிக்கப்பட்டுட்டோம் யா அல்லாஹ் நீயோ மன்னிக்கின்ற இறைவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ் எங்கட பாவங்கள் யா அல்லாஹ் அதன் மூலமாக அந்த பாவங்கள் இன்றைக்கு எங்களை சோதிச்சு கொண்டிருக்கிறியா அல்லாஹ் அந்த பாவங்கள் எங்களை அழிக்க எங்களை நெருங்கிருச்சு யா அல்லாஹ் அந்த பாவங்களால பல சோதனைகளை முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் யா அல்லாஹ் நாங்கள் பாவிகள் யா அல்லாஹ் எங்கட பாவங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் யா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிச்சிருக்கியா அல்லாஹ் கண்கள் காய்ந்து விட்டதியா அல்லாஹ் பாவங்களை நினைக்கும் போதே இந்த அருகையை காணலையா அல்லாஹ் யா அல்லாஹ் தைரியப்பட்டு பாவங்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ் ஓட நினைவு வந்த பின்னாலேயும் பாவம் செய்கிறோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த பாவங்களுக்கு ஒரு முடிவு கட்டு யா அல்லாஹ் எங்களை பரிசுத்தமாக்கு யா அல்லாஹ் எங்களை பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ் எங்களை பாவங்களை நீ மன்னிக்கலன்னா வேற யாரும் மன்னிப்பாங்க ரஹ்மானே ரமலானை தாண்டி விட்டோம் யா அல்லாஹ் ரமலானுக்கு பின்னாலும் பாவங்களை செய்கிறோம் யா அல்லாஹ் எங்களை மன்னிச்சு யா அல்லாஹ் எங்களை பாவங்களை யா அல்லாஹ் பாவங்களாக காட்டித்தா யா அல்லாஹ் அதை தவிர்த்து எனக்கு தௌபு செய்து யா அல்லாஹ் பெண்கள் பாவம் செய்கிறார்கள் யா அல்லாஹ் ஆண்கள் பாவம் செய்கிறார்கள் யா அல்லாஹ் யா அல்லாஹ் உள்ளங்கள் பாவம் செய்து செய்து பழகிவிட்டது யா அல்லாஹ் ரமலான் காலத்தில் எங்களை கொஞ்சம் அடக்கி கொண்டு இருந்தோம் யா அல்லாஹ் ஆனா திருப்பியும் பாவச்சூழலுக்கு திரும்பிட்டோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் ஓண்ட வேதனை எங்களை நோக்கி நெருங்கி இருக்கிறத பார்க்கிறோம் யா அல்லாஹ் எல்லா பக்கத்தாரையும் எங்களுக்கு அச்சுறுத்தல்களை பார்க்கிறோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் பொருளாதாரத்துல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறோம் யா அல்லாஹ் நோய்களுக்கு முகம் கொடுக்கிறோம் யா அல்லாஹ் யா அல்லாஹ் நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்கிறோம் யா அல்லாஹ் அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுக்கிறோம் யா அல்லாஹ் இதெல்லாம் எங்களை பாவங்களால எங்களை ஏற்றுக்கொள்றோம் ரஹ்மானே எங்களை மன்னிச்சு யா அல்லாஹ் எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ் அவங்கள ஹயாத்தோடு உள்ளவங்களை பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ் யாரெல்லாம் கபூரானி கபூரை சொந்த வீடாக மாற்றிக் கொண்டார்களோ எங்களை பெற்றோர்களிலும் சொந்த பந்தங்களிலும் கபரை சொந்த வீடாக மாற்றிக் கொண்டார்களோ இனி எங்களிடம் திரும்பி வர மாட்டார்களோ அவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து ரஹ்மானே அந்த கபர்களை ஒளிமயமாக்கிட்டு ரஹ்மானே சொர்க்கத்தை சொந்த வீடாக ஆக்கி கொடுத்துட்டு ரஹ்மானே அவங்கள பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ் எங்கட உள்ளங்கள்ல பாவங்களாக பாவங்களாக காட்டித்தா யா அல்லாஹ் அதிலிருந்து தவிர்த்து எனக்கு தௌபு செஞ்சு யா அல்லாஹ் யா அல்லாஹ் பாவங்கள்ல வெறுப்பு உண்டாக்கு ரஹ்மானே சஹாபாக்கள் பாவத்தை செய்து செய்து யா அல்லாஹ் நரக விளிம்புக்கு சென்றார்கள் ரஹ்மானே அவர்களோடு இறக்கப்பட்டாய்தானே யா அல்லாஹ் எங்களோடு இறக்கப்படு யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளங்களில் பாவத்தை வெறுப்பை உண்டு பண்ணு யா அல்லாஹ் பாவத்தை விட்டும் எங்களை பாதுகாத்து ரஹ்மானே பாவத்தை செய்து கேவலமான மௌத்தம் தந்துடாதே யா அல்லாஹ் கெட்ட மௌத்தம் தந்துடாதே யா அல்லாஹ் கெட்ட மௌத்தம் தந்துடாதே யா அல்லாஹ் நல்ல மௌத்தத்தாயா அல்லாஹ் புள்ளகசிகளுக்கு நல்ல மௌத்தம் கொடுத்துருயா அல்லாஹ் நாலு பேர் பார்த்து போராமப்படுற மௌத்தத்தாயா அல்லாஹ் நாலு பேர் பார்த்து போராமப்படுற மௌத்தத்தாயா அல்லாஹ் இந்த நேரத்தில் ஒன்று சேர்ந்த இந்த நிகழ்வையா அல்லாஹ் முன்னால நிறுத்தி கேட்கிறோம் யா அல்லாஹ் எங்களை சகோதர முஸ்லீம்களான காசா முஸ்லீம்கள் யா அல்லாஹ் ஆயிரக்கணக்கானவர்கள் உன்னை ஏற்றுக்கொண்ட ஒரே குற்றத்துக்காக ரப்பானே உயிரை இழந்து மண்ணறைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாவா கபரை சொந்த வீடாக மாற்றிக் கொண்டார்கள் ரகுமானே. என்ன பாவம் செய்தார்கள் யாவா, என்ன தவறு செய்ததற்காக யாவா அவர்களை மன்னித்து விடையாவா. அந்த 1800 உயிர்களை இழந்த அந்த குடும்பங்கள் இப்பொழுது எப்படி இருப்பார்கள் ரகுமானே. கரைகள் படித்திருக்கிறது யாவா, அந்த இரத்த வாடைகள் வீசிக் கொண்டிருக்கிறது அப்பானே, இரத்த வாடைகள் புரண்டு திரண்டு கொண்டிருக்கிறார்கள் யாவா. அந்த மக்கள் மீது இறக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு இறக்கம் காட்டுகிறார்களோ. முழு உலக நாடுகளும் காவிரிகளும் பார்த்துக் கொண்டிருக்கையாம்மா, முஸ்லீம்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் யாம்மா, குண்டு மறைகளை பொழித்துக் கொண்டிருக்கிறார்கள் யாம்மா. முஸ்லீம்களுக்கு உதவி செய்ய அம்மா இல்லையா என்று கேட்கிறார்கள் யாம்மா. உங்களுடைய அம்மா எங்கே என்று கேட்கிறார்கள் யாம்மா. ஈமானில் தலையில் வரை எங்களை சோதிக்கிறார்கள் யாம்மா. என்ன செய்கிறார் என்று குத்து வார்த்தைகள் பேசுகிறார்கள். குமருக்கு எடுத்து சென்று விடாதீர்கள். அந்த காதா முஸ்லிம்களுக்கு ஒன்று உறுதியை அழைக்கிறார் மாறே. நீ பொறுத்தது போலும் யாரு பொருந்த போலும் தவிக்கிறார்கள் ரஹ்மானே. பிள்ளைகளை இழந்து தவிக்கிறார்கள் யாம்மா, பிள்ளைகள் அனாதையாக்கப்பட்டிருக்கிறார்கள் யாம்மா, எத்தனையோ விதவைகள் யாம்மா. அதனுடைய ஒரு தாயலை இந்த ஊரிலே நாம் உணர்ந்தோம் ரஹ்மானே. எங்களை சோதிக்காதையாம்மா, எங்களை சோதிக்காதையாம்மா. அந்த முஸ்லீம்களை மன்னிச்சிருயாம்மா, அவங்க செஞ்ச பாவங்கள் தான் இதுக்கு காரணமாயிட்டு அவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் யாம்மா. எங்களுக்கு ஒன்று கூட வச்சு மன்னிப்பு கேட்கிறோம் யாம்மா. இங்க சேர்ந்திருக்கிற உணவாத்திரம் முன்னால் நிறுத்தி கேட்கிறோம் யாம்மா. பாவம் அறியாதத்தினார்களுக்கு சபையில் இருக்கிறார்கள் யாம்மா, அவர்களை முன்னால் காட்டி கேட்கிறோம் யாம்மா. அந்த காலம் நீங்களுக்கு உதவி செய்கிறீயாம்மா. உள்ளம் பலவீனப்பட்ட பெண்கள் இந்த சபையில் இருக்கிறார்கள் யாம்மா, அந்த பெண்களை முன்னால காட்டி கேட்கிறோம் யாம்மா. அந்த காதா முஸ்லிம்களுக்கு உதவி செஞ்சிருக்கியாம்மா. 2-3 நாட்களாக இந்த இடத்திலே சேர்ந்து போன மார்க்கத்தை படிச்சு கொண்டிருக்கிறோம் யாம்மா. இந்த நல்ல செயலை முன்னால வச்சு கேட்கிறோம் யாம்மா. காதாவை எங்களுடைய நாட்டிலே முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துறியாம்மா. முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை படிச்சு கொடுத்துருக்கா, நல்ல பாடத்தை படிச்சு கொடுத்துருக்கா. நீ இருக்கிறாய் என்கிறத காட்டியாமா. அல்லாஹ் நான் இருக்கிறேன் என்கிறத காட்டுறானே. யூதிகளுக்கு ஒரு பாடத்தை படிப்பிச்சிருக்கா. அந்த முஸ்லீம்களை ஒற்றுமைப்படுத்தியா அல்லாஹ், அவங்கள பாதுகாத்திரியா அல்லாஹ், அவங்க உயிர்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், இனிமேல் அவங்க உயிர்களுக்கு உத்தரவாதத்தை கொடுத்துறியா அல்லாஹ், பௌத்தாரவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துறியா அல்லாஹ், ஷஹீதுகளுடைய அந்தஸ்து கொடுத்துறியா அல்லாஹ், சொர்க்கத்தை நசீபாக்குறியா அல்லாஹ், அவங்களுக்கு அனைத்து மார்களுக்கு நீ ஆறுதலா அழுது ஏற்கிறாங்க அல்லாஹ், ஏங்கி ஏங்கி அழுகிறாங்க அல்லாஹ், இரண்டு கணவனுக்காக தவிக்கிறாங்க அல்லாஹ், குழந்தைகளை நினைச்சு ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் அம்மானே, அவர்களுக்கு நீ ஆறுதலாகிறியா, நீ அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பாயாக, காயப்பட்டவர்களுக்கு உதவி செஞ்சியாம்மா, அவர்களுக்குரிய சரியான நிவாரணத்தை நீயே வழங்கினியாம்மா, உன்னை அன்றி வேறு யாரும் எங்களுக்கு இல்லையாம்மா, எந்த நாடும் எங்களுக்கு உதவி செய்வதற்கு இல்லையாம்மா, ஓட கருணையை நம்பிக்கிறோமியா அம்மா, ஓட சக்தியை நம்பிக்கிறோமியா அம்மா, ஓட உதவியை நம்பிக்கிறோமியா அம்மா, அந்த யகூதிகளை ஒன்று ரெண்டு என்னடியா அம்மா, அவர்களை மட்டுப்படுத்துவாயாக, கணக்கிட்டு அவர்களை அழிப்பாயாக, அவர்களுக்கு அறிவு நாமத்தை இறக்கிடுவாயாக, ஓட கேவலத்தை அவர்களுக்கு இறக்கிறியா அம்மா, ஓட நாசத்தை அவர்களுக்கு இறக்கிறியா அம்மா, அவர்களை பிடியா அம்மா, அவர்களை பிடித்து விடியா அம்மா, அவர்களை தண்டித்து விடியா அம்மா, அவர்களுடைய ஆயுதங்களை சேர்க்க வச்சிருக்கா, அவர்களுடைய உதவியாளர்களை பழகிடப்படுத்துறியா அல்லா, அவர்களை ஒத்துமையை தீர்வுறுத்துறியா அல்லா, முஸ்லீம்களுக்கு எதிரான முடிவுகளை அவர்களுக்கு எதிராகவே திருப்பி விடுறானே அல்லா, முஸ்லீம்களுக்கு அந்த பைத்துல் மக்கதீஸை திருப்பி கொடுத்துறியா அல்லா, மஸ்ஜிதுல் அக்ஸாவை திருப்பி கொடுத்துறியா அல்லா, எங்களை மௌத்துக்கு முன்னால் ரஹ்மானே, அந்த பள்ளிக்கு வைத்து சுஜூத் செய்யக்கூடிய வாய்ப்பு தாயா அல்லா, எங்களை முதலுக்கு கூட ரஹ்மானே, எங்களை நிர்வாகத்துக்கு கீழாத தாயா அல்லா, முஜாஹிதீன்களுக்கு உதவி செஞ்சியா அல்லா, அந்த பள்ளியை பாதுகாக்க, முஸ்லீம்களை பாதுகாக்க, ஓண்ட அந்த ஊரை பாதுகாக்க, அந்த பிரச்சிய காசாவை பாதுகாக்க, பாடுபடக்கூடிய முஸ்லீம்களுக்கு முஜாஹிதீன்களுக்கு உதவி செஞ்சிட ரஹ்மானே, அவரோட ஆயுதங்களை பாதுகாத்துட ரஹ்மானே, அவரோட உயிர்களை பாதுகாத்துட ரஹ்மானே, ஒற்றுமைப்படுத்திட ரஹ்மானே, உதவி செஞ்சிரியா அல்லா, அவர்களுக்கு ஒற்றுமையை வாக்களிச்சிரியா அல்லா, உன உதவிய வாக்களிச்சிரியா அல்லா, அவர்களுடைய நோயாளிகளை குணப்படுத்திரியா அல்லா, தேவையில்ல அவங்களை தேவைகளை பூர்த்தி செஞ்சிரியா அல்லா, யா அந்த மக்களை கபூல் செஞ்சுக்கிறியா அல்லா, அந்த மக்களுக்கு அவசரமாவோட முடிவிறக்கு ரஹ்மானே, அந்த மக்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கியா அல்லா, அமல்களை பேடுதலை கொடுத்துறியா அல்லா, பாவங்களை வெறுப்பு உண்டாக்கு ரஹ்மானே, தொழுகையில பேடுதலை கொடுத்துறியா அல்லா, உன்பக்கம் கையேற்றக்கூடியவர்களாக ஆக்கிறியா அல்லா, துவா செய்யக்கூடியவர்களாக மாத்திரியா அல்லா, அவர்களுடைய துவாக்களை கபூல் செஞ்சிரியா அல்லா, உள்ளம் உடைந்தவர்களோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாய் ரஹ்மானே, மனசு உடைந்து போனவர்களோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறாய் ரஹ்மானே, எங்களுடைய ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள், லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் மனமுடைந்து போயிருக்கிறார்கள் அல்லாஹ், அவர்கள் பக்கம் நீ வாழா அல்லாஹ், ஒரு உதவி இறக்கியா அல்லாஹ், அந்த நாட்டுக்கு ஒரு முடிவை கொடுக்கிறியா அல்லா, இஸ்ரேலுக்கு ஒரு முடிவை கொடுக்கிறியா அல்லா, யஹூதி நசாராவுக்கு ஒரு முடிவை கொடுக்கிறியா அல்லா, எங்க நாடுகளை பாதுகாக்கிறியா அல்லா, ஒற்றுமையை கபூல் செஞ்சிரியா அல்லா, யாருலாம் முஸ்லீம்களை கபூல் செஞ்சுக்கியா அல்லா, யாருலா காபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செஞ்சிரியா அல்லா, எங்களை கைவிட்டுறாதியா அல்லா, எங்களை கேவலப்படுத்திடாதியா அல்லா, எங்களை கையில இருந்து இதனால திருப்பி அனுப்பினாதியா, உடக்கத்தை இல்லாத வேற யார்த்த கையேற்றுவோமியா அல்லா, பூமிக்கு வணக்க ஒன்றவிட யார் தகுதியா அல்லா, துவாக்களை கேட்கிறது ஒன்றவிட யார் யா அல்லா, உடக்கத்தை கேட்கிறோம் யா அல்லா, யா அல்லா முஸ்லீம்களுக்கு உதவி செஞ்சிரியா அல்லா, எங்க நாட்டு முஸ்லீம்களுக்கு உதவி செஞ்சிரியா அல்லா, எங்க நாட்டுல எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய காதிர்களுக்கு எதிராக முஸ்லீம்களுக்கு உதவி செஞ்சிரியா அல்லா, எங்க நாட்டு பள்ளிவாசல்களை பாதுகாத்திரியா அல்லா, எங்க நாட்டு மதரசாக்களை பாதுகாத்திரியா அல்லா, எங்க நாட்டு இஸ்லாமிய விடுமையங்களை பாதுகாத்திரியா அல்லா, கலாச்சாரங்களை பாதுகாத்திரியா அல்லா, முஸ்லீம் தலைவர்களை பாதுகாத்திரியா அல்லா, முஸ்லீம் வாலிபர்களை பாதுகாத்திரியா அல்லா, உளமாக்களை பாதுகாத்திரியா அல்லா, ஜனாதிரிகளை பாதுகாத்திரியா அல்லா, முஸ்லீமோட உடமைகளை பாதுகாத்திரியா அல்லா, முழு முஸ்லீம்களை பாதுகாத்திரியா அல்லா, குழந்தைகளை பாதுகாத்திரியா அல்லா, இலங்கை நாட்டு முஸ்லீம்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுத்துறியா அல்லா, நல்ல ஒரு தகவலை கொடுத்துறியா அல்லா, எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சக்திகள் அவர்களுக்கு எதிராக திசைந்திருக்கிறியா அல்லா, அவர்களை ஒற்றுமையை சீர்குலைக்கிறியா அல்லா, அவர்களை கேவலப்படுத்துறியா அல்லா, விழிவாக்கிறியா அல்லா, முஸ்லீம்களை ஏற்படுத்தியா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுக்கு பாவத்தில் வெறுப்பு உண்டாக்கியா அல்லாஹ், யா அல்லாஹ் நன்மைகள் ஆசியை உண்டாக்கியா அல்லாஹ், தொழுகையில பேருந்து ரத்தாயா அல்லாஹ், கேட்ட விஷயங்கள் ரஹ்மானே எங்களை மௌத்து வரைக்கும் நாங்க பேணி அமல் செய்ய தௌகிச்சிருக்கியா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு உங்களை மன்னிச்சிருக்கியா அல்லாஹ், யா அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையிலே யா அல்லாஹ் ஈருடன சௌபாக்கியங்களை கொடுத்திருக்கியா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த அமைப்பு சயாமு வாய்க்கும் செயல்பட வேண்டும் ரஹ்மானே, இஹ்லாஸ் கொடுத்திருக்கியா அல்லாஹ், யா யா உணர்வுகளை கொடுத்திருக்கியா அல்லாஹ், யா அல்லாஹ் அவர்கள் இஹ்லாஸோடு தொடர்ந்தும் சமூகத்தில் சேவை செய்ய தௌகி செஞ்சிருக்கியா அல்லாஹ், இந்த பள்ளிவாசல கபூல் செஞ்சிருக்கியா அல்லாஹ், இந்த நிர்வாகத்தை கபூல் செஞ்சிருக்கியா அல்லாஹ், இந்த சேர்ந்த மக்களை கபூல் செஞ்சிருக்கியா அல்லாஹ், இந்த உலமாக்களை கபூல் செஞ்சிருக்கியா அல்லாஹ், யா அல்லாஹ் இந்த முஸ்லீம்களை கபூல் செஞ்சிருக்கியா அல்லாஹ், நோயாளிகளுடைய நோய்களை குணப்படுத்துறியா அல்லாஹ், தேவையுள்ளவோட தேவைகளை பூர்த்தி செஞ்சிருக்கியா அல்லாஹ், யா அல்லாஹ் திருமணமாகாத ஆண் பெண்களுக்கு திருமண சோழிகளை ஏற்படுத்தி கொடுத்துறியா அல்லாஹ், யா அல்லாஹ் நோய் உள்ளவங்க நோய்களை குணப்படுத்துறியா அல்லாஹ், கஷ்டம் உள்ளவோட கஷ்டங்களை நீக்கிறியா அல்லாஹ், வியாபாரத்தில் நெருக்கடியை நீக்கிறியா அல்லாஹ், பொருளாதாரத்தை பாதுகாத்துறியா அல்லாஹ், யா அல்லாஹ் நல்ல முறையில வாழ்ந்து கண்ணியமாக மௌத்தாக தௌபி செஞ்சிருக்கியா அல்லாஹ், எங்கட மௌத்து யா அல்லாஹ் மத்தவங்களுக்கு பொறாமையாக அமையணும் யா அல்லாஹ், யா எங்கட பிள்ளைகளை ஆவிகளை ஆரிகளை ஆக்கிறியா அல்லாஹ், எங்கட பிள்ளைகளை எங்கட கண்குளிர்ச்சியாக ஆக்கிறியா அல்லாஹ், எங்கட மௌத்துக்கு முன்னால் எங்களுக்காக அவரை கண்குளிர்ச்சியை காட்டித்தாயா அல்லாஹ், எங்கட மனைவி எங்கட பிள்ளைகளை எங்களுக்கு கண்கள குளிர செய்யணும் யா அல்லாஹ், யா அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரி உள்ள ஒரு கணவனாக எங்களை ஆக்கிறியா அல்லாஹ், முன்மாதிரி உள்ள ஒரு தகப்பனாக எங்களை ஆக்கிறியா அல்லாஹ், முன்மாதிரி உள்ள ஒரு சகோதரனாக எங்களை ஆக்கிறியா அல்லாஹ், முன்மாதிரி உள்ள ஒரு மகனாக எங்களை ஆக்கிற ரஹ்மானே எங்கள் அத்தனை கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிர் தஃவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.